நாம் ஜபத்துக்காக நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. எங்கள் பிதாவே, இன்று காலை நாங்கள் மறுபடியும் ஒன்று கூடி வந்துள்ள இந்த கம்பீரமான நேரத்துக்காகவும், கர்த்தருடைய வார்த்தையை நீர் திறந்து எங்களுக்கு முன்னால் இங்கு வைக்கப் போவதற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவனாய் இருப்பதை எடுத்து அதை எங்களுக்கு அளித்து, நாங்கள் இந்த ஆராதனை சரத்தை விட்டு செல்லும் போது எங்கள் இருதயங்கள் மகிழ்ச்சியோடு கூடிய முழு சந்தோஷத்தால் நிறைந்திருக்க வேண்டும் என்று இப்பொழுது ஜபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய மகத்தான விடுவிக்கும் வல்லமையை நாங்கள் காணவும், அது எவ்வாறு சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து கொள்ளவும், இருந்ததும் இருப்பதும் வரப்போவதுமான காரியங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறோம். நாங்கள் இந்த காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒருமித்து உமது வார்த்தையை ஆராயும் இந்நேரத்தில் நீர் எங்களை ஆசீர்வதித்தருளும் என்றே நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இங்கிருந்து செல்லும் போது வழியிலே பரிசுத்த ஆவியானவராகிய அவர் நம்முடனே பேசின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று நாங்கள் கூறும்படிக்கு அருள் புரியும். இன்றைக்கு எங்குமுள்ள உம்முடைய ஊழியர்களை உமது சத்தியத்திற்காக இதற்காக நிற்கும் போது உமது ஊழியக்காரரை ஆசீர்வதியும், வியாதியஸ்திற்கான அவர்களுடைய ஜபங்களுக்கு மறு உத்தரவு அருள்வீராக, அவதியுற்றுக் கொண்டிருக்கிற அவர்களுடைய சுகவீனமான சரீரங்களை சுகப்படுத்தும். கர்த்தாவே, நீர் ஜனங்களின் மத்தியில் சென்று அங்கு முன்குறிக்கப்பட்ட வித்தை தேடி கண்டுபிடித்து கர்த்தாவே அவர்களை உள்ளே கொண்டு வந்து எப்படியாவது கர்த்தாவே அவர்களுடைய பாதையில் வெளிச்சம் விட செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஏனென்றால் காலமோ தாமதமாகிக் கொண்டிருக்கிறது என்றும், சூரியன் மேற்கில் துரிதமாக அஸ்தமித்துக் கொண்டிருக்கிறது என்றும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதன் பின்னர் சீக்கிரத்தில் இனி காலம் செல்லாது என்பதாயிருக்கும். அப்பொழுது காலமும் நித்தியமும் ஒன்றாக இணைந்து தேவனும் அவருடைய ஜனங்களும் ஒன்றாக இணைந்திருப்பார்கள். தேவனே, அந்த சமயத்தில் நாங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டு அவருடைய மனவாட்டி என்று அழைக்கப்படுபவர்களில் நாங்களும் ஒருவராக எண்ணப்பட வேண்டும் என்றே நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இன்று ஆயத்தமாய் கொண்டிருக்கும் போது எங்களுக்கு உதவி செய்யும். நாளை என்ன வைத்துள்ளது என்று எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தாவே, அது நீர் எங்களுக்காக வைத்துள்ளது என்று நாங்கள் அறிந்துள்ள வரைக்கும் நாங்கள் எதையும் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்களை தேவனுடைய மகிமைக்கென்று நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நீங்கள் உட்காரலாம். நான் உள்ளே நடந்து வந்தபோது கர்த்தருடைய ஆராதனைக்காக ஜனங்கள் ஒன்று கூடியுள்ளதைக் கண்டு நான் நிச்சயமாகவே இந்த காலை மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். இப்பொழுது இந்த இரவுக்கான அறிவிப்பை நாங்கள் கொடுக்கிறோம். இந்த இரவு சுகமளிக்கும் ஆராதனை இருக்கும். நாங்கள் வியாதியஸ்திற்காக இந்த இரவு ஜெபிப்போம். ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னர், அதாவது சற்று நேரத்திற்கு முன்னால் நான் உள்ளே நுழைந்த போது, என் மகன் பில்லி, அப்பா வெகு தூரத்தில் இருந்து காரோட்டி வந்துள்ள ஒரு ஏழை மனிதன் இங்கு இருக்கிறார் என்றான். மேலும் அவன், அவரை நான் அந்த அறையில் உட்கார வைத்திருக்கிறேன் என்றும் கூறினான். நேற்று இரவு நான் தாமதமாகவே வீடு திரும்பினேன். எனவே இன்று காலை நான் பேச நினைத்திருந்த ஞாயிறு பள்ளி பொருளை குறித்து அதிகமாய் படிக்கவில்லை. எனவே ஏதோ ஒரு சகோதரன் பேச நான் கேட்டதை ஆதாரமாக கொண்டு ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் நான் எழுதி வைத்துக் கொண்டு இன்று காலைக்கான ஞாயிறு பள்ளி பாடத்துக்கென ஒரு பொருளை தெரிந்து கொண்டு மாலை ஆராதனைக்கு நாம் ஆயத்தப்படும் போது நன்றாக ஆயத்தம் செய்யலாம் என்று எண்ணினேன். பில்லியோ என்னிடத்தில், வியாதியாயுள்ள ஒரு மனிதன் அங்கிருக்கிறார், எனவே நான் சென்று அவரை பார்த்தால் நலமாயிருக்கும் என்று கூறினான். எனவே நான் சற்று முன்னர் அறைக்குள் சென்றேன். அவர் ஏறக்குறைய என் வயதுள்ள சகோதரர். அவரும் அவருடைய மனைவியும் அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்தனர். சற்று முன்பு பரிசுத்த ஆவியானவர் அறைக்குள் எங்கள் மத்தியில் இறங்கி வந்தார். சற்று யோசித்து பாருங்கள், சுகமளிக்கும் ஆராதனையை பற்றி கூறியவுடனே அவர் அங்கு வந்துவிட்டார். புரிகிறதா? அவர் அந்த சகோதரனிடத்தில் அவர் என்னவெல்லாம் செய்தார் என்றும், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றும், அவருக்கு இத்தொல்லை நேரிட காரணம் என்னவென்றும், அவர் எங்கிருந்து வருகிறார் என்றும் அவரை குறித்த எல்லா விவரத்தையும் கூறினார். ஒரு பெரிய இருண்ட நிழல் அந்த அறையில் தொங்கிக் கொண்டிருந்தது. பின்னர் அது வெளிச்சமாக 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 தொடங்கினது. முடிவில் பரிசுத்த ஆவியானவர் ஆதிக்கம் கொண்டார். அந்த மனிதன் இங்கு எங்கோ பின்னால் இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அவரும் அவருடைய மனைவியும் ஒரு கால் கட்டடத்திற்குள் வர முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் எப்படியும் ஆராதனைக்கு தங்கப்போவதாகவே கூறினார்கள். அவர்கள் வாஷிங்டனில் உள்ள யாகிமாவில் இருந்து காரோட்டி இங்கு வந்திருக்கிறார்கள். அவர் சுவிசேஷ ஊழியர். ஆனால் அங்கு தேவனுடைய கிருபையை பாருங்கள். அவர் மனநல மருத்துவ விடுதியில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார். பரிசுத்த ஆவியானவரே இதையெல்லாம் வெளிப்படுத்தி கொடுத்தார். மருத்துவர்கள் அந்த மனிதனுக்காக தங்களால் என்ற எல்லாவற்றையும் செய்துவிட்டார்கள். ஆனால் அந்த நிலையை மாற்றி அமைக்க தேவனிடமிருந்து ஒரு சிறு தொடுதல் அவசியமாயிருந்தது. மின்சார அதிர்வு சிகிச்சை நல்லதுதான், ஆனால் இருளில் சுடுதல் என்று நாம் கூறுவது போல அது உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது உங்கள் நிலையை மோசமாக்கவும் செய்யக்கூடும். பாருங்கள், ஏனெனில் அவர்கள் அந்த மருந்தை உங்களுக்குள்ளாக உட்செலுத்தும் போது நீங்கள் அறிந்துள்ள ஒவ்வொன்றையும் மறந்துவிடுகின்றீர்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவருடைய கிருபையும் இரக்கமும் எப்படியாய் உள்ளது! நான் ஒரு வார்த்தை செவிப்பதற்கு முன்பே அவர் குணமடைந்து விட்டார். பார்த்தீர்களா? அதை செய்ய தேவனுடைய பிரத்யேக ஒன்று, தேவனுடைய பிரத்யேக தொடுதல் அவசியமாயிருந்தது. இதை நான் கூறியிருக்க கூடாது. ஆம், அந்த மனிதன் இப்பொழுது இங்கு இருக்கிறாரா என்று நான் சுற்றுமுற்றும் பார்க்கிறேன். உமால் இந்த வர முடியுமா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. இந்த வாரம் நான் தங்கியிருந்த நகர்ப்புறத்தில் அங்குள்ள என் நண்பர்களை நான் மிகவும் நேசிக்கிறேன். இந்த பெரிய கூட்டங்களுக்கு முன்பு அது எனக்கு சிறு விடுமுறை. நீங்கள் பாருங்கள், இந்த சகோதரர்களோடு அணில்வேட்டைக்கு செல்வதற்காக நான் வீடு திரும்பி அங்கு செல்லவிருக்கிறேன். நான் அங்கு தங்கும் குடும்பம், சரியாக கூறினால் குடும்பங்கள், மிகவும் அருமையானவர்களை கொண்டது. அந்த மனிதன் உண்மையான சகோதரன். அவர்கள் நண்பர்களாயிருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் வேட்டை நாய்களை வளர்ப்பதில் அதிக பிரியம் கொண்டவர். அவர் ஒரு பட்டி நிறைய நாய்களை அங்கே வைத்திருக்கிறார். நானும் அங்கு மிகவும் அழகான சிறு வேட்டை நாயை கண்டேன். அது சாதாரண நாயின் பாதி அளவு உயரமும் இரண்டு மடங்கு நீளமும் கொண்டது. அவை வீடு முழுவதும் ஓடித்திருக்கின்றன. அப்பொழுது நான் அப்படிப்பட்ட ஒன்றை வளர்ப்பதில் ஜோவுக்கு மிகவும் பிரியமாயிருக்கும் அல்லவா என்று எண்ணினேன். ஆனால் உண்மையாகவே அரிசோனாவில் அது எனக்கு உபயோகமாகிறாது. அது கற்றாழை முச்செடிகளில் சிக்கிக்கொள்ளும். அதுவே அதன் முடிவாகிவிடும். எனவே நான் இந்த நாய்களை அங்கு வளர்க்க முடியாது. அந்த பாகத்திலோ அங்கே அவர்கள் வேட்டை நாய்களை உபயோகப்படுத்துவதில்லை. எனவே அவை அந்த நகரின் சீதோஷ்ண நிலையும் மற்றும் அங்கு கற்றாழை முச்செடிகள் வளர்கின்ற காரணத்தால் நாய்கள் கற்றாழை முச்செடிகளில் சிக்கிக்கொண்டு அவைகள் மறித்து போய்விடும். அது மாத்திரமல்ல, உண்மையாகவே அந்த வேட்டை நாயானது அங்கே வெளியே சென்றால் ஒரு ஓநாயோ அல்லது மற்ற எவையோ அதனை கொல்ல வகையுண்டு. ஆகையால் அந்த மனிதனோ என்னிடத்தில், வேண்டுமானால் நீங்கள் இந்த நாயை எடுத்து செல்லுங்கள் என்றார். ஆனால் என்னால் அதை கொண்டு செல்ல முடியாது. அவரை நான் பாராட்டினேன். அது அவருக்கு மிகவும் விருப்பமான நாய்களில் ஒன்று என்று பிறகு கண்டறிந்து கொண்டேன். இந்த மனிதனுக்கோ அருமையான மனைவியும் சிறு பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அந்த ஒரு நாள் அவள் தன் ஓல்ட் மொபைல் காரை பின்புறமாக ஓட்டத் துவங்கினாள். அந்த குட்டி நாய் கிட்டத்தட்ட இந்த அளவு நீளம் மாத்திரமே இருந்தது. வெறுமென ஒரு குட்டி. அவளோ அந்த காரை நேராக அதன் மீது ஏற்றிவிட்டாள். அந்த ஓல்ட் மொபைல் கார் அந்த குட்டி நாயின் மீது பின்பக்கமாக ஏறிடும். உடனே உங்களுக்கு தெரியுமா, அது காருக்கு பின்னால் இருந்தபடியால் அந்த கற்களை கொண்ட வழியில் பின்பக்கமாக அந்த காரை எடுத்த போது அதன் வயிற்று பகுதி மீது ஏறி நசுங்கி போய்விட்டது. அப்பொழுது மனைவியோ கால்நடை மருத்துவ சாலைக்கு கொண்டு செல்வதற்கு பதிலாக அந்த மருத்துவ சாலையில் அவர்கள் உறக்க மருந்து கொடுத்து அதை கொண்டிருப்பார்கள். புரிகிறதா? அப்பொழுது மற்றொரு இளைஞன் என்னோடு இருந்தான். அவன் அங்கு வந்து அடைந்தவுடனே, இது என் நாயா இருந்திருந்தால் அதை சுட்டுக் கொண்டிருப்பேன், இப்படியா அதை வேதனை அனுபவிக்க விடுவது என்றான். அப்பொழுது நானோ, நாங்கள் அதை சுடமாட்டோம் என்றேன். மேலும் நாம் சற்று நேரம் காத்திருந்து பார்ப்போம் என்று கூறினேன். அதன் பின்னர் எல்லோரையும் வெளியே போகும்படி செய்துவிட்டு அந்த நாய்க்குட்டிக்காக ஜெபித்தேன். அதுவோ குணமடைந்து முன் தாழ்வாரம் வரைக்கும் என் பின்னால் வந்தது. ஆம், பார்த்தீர்களா? நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது நீங்கள் அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். எவைகளானாலும் அதுதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இல்லையா? அவர் ஆச்சரியமானவர், அற்புதமானவர். நாம் நிச்சயமாக இந்த காலையில் அவரை நேசிக்கிறோம். அவரை அறிந்து எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அன்றொரு நாள் ஒரு வயோதிப தம்பதிகள் இந்த விசுவாசிகளின் சபையில் சிறந்த அங்கத்தினராக விளங்கும் ஒருவரின் தாயையும் தந்தையையும் கண்டேன். அந்த தாய்க்கோ சுமார் 100 வயது இருக்கும் என்று நான் யூகிக்கிறேன். அந்த தந்தைக்கும் கூட அவ்வாறு இருக்கும். இந்த மனிதன் ஏறக்குறைய 12 ஆண்டு காலமாக அசைய முடியாமல் மல்லாந்து படுத்துக் கொண்டிருந்தார். அவரால் ஒரு கழித்து கூட படுக்க முடியாது. 12 ஆண்டு காலமாக அந்நிலையில் படுத்திருந்தார். வயோதிபமே அதற்கு காரணம். தாய்க்கும் ஏறக்குறைய அவருடைய வயது 100 வயதுக்கு அருகாமையில் இருக்கும் என்று யூகிக்கிறேன். பாவம், அந்த ஏழை அம்மாளுக்கு புத்தி சுவாதீனம் போய்விட்டது. யாரோ அவருடைய பொருட்களை எல்லாம் எடுத்துக் கொள்வதாக கற்பனை செய்து கொள்வார்கள். நாங்கள் எல்லோருமாக வாலிபரும் வயோதிபரும் மேசையில் உட்கார்ந்து கொண்டிருந்த போது நானோ, நாம் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று கேட்டேன். நான் தங்கியிருந்த வீட்டின் ஸ்திரீயின் பெற்றோர்தான் இந்த வயோதிப தம்பதிகள். நான் அவளை பார்த்து, நீயும் கூட அந்த வழியில் தான் சென்று கொண்டிருக்கிறாய் என்றேன். அது முற்றிலும் உண்மை. நாம் ஒவ்வொருவருமே, புரிகிறதா? நம்முடைய பாடத்தை நாம் துவங்குவதற்கு முன்பு இதை குறித்து சற்று யோசித்து பாருங்கள். அதை நோக்கியே நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எதற்காக தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உயிர் வாழ்வதற்கு. நீங்கள் எதற்காக உயிர் வாழ்கின்றீர்கள்? மரிப்பதற்காகவே. அப்படி இருக்க தேவன் நமக்கு அளித்துள்ள நித்திய ஜீவனை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது மூடத்தனமான செயலாயிருக்கும் அல்லவா? அதை குறித்து நாம் என்ன நினைக்கிறோம்? அதிலிருந்து நமது கவனத்தை வேறொன்றுக்கு இழுக்கும்படியாக நமது சிந்தையில் என்னதான் உள்ளது? உங்களுக்கோ கோடிக்கணக்கான டாலர்கள் இருந்து நீங்கள் இந்தியானாவை அல்லது வேறெந்த நாட்டையோ அல்லது வேறெந்த தேசத்தையாவது அல்லது முழு உலகத்தையுமே சொந்தமாக வைத்திருந்தாலும் அதனால் என்ன பயன்? போதிய நாட்கள் வாழ்ந்த பின்பு நீங்கள் மறிக்க வேண்டிய இடத்துக்கு வரவேண்டியவர்களா இருக்கிறீர்கள்? புரிகிறதா? ஒவ்வொரு நாளும் உங்கள் இருதயம் விடாமல் துடிக்கும் போதெல்லாம் நீங்கள் அதை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறீர்கள். பார்த்தீர்களா? உங்களுக்கோ வெற்றியே கிடையாது. நீங்கள் தோல்வியடையும் பக்கத்தில் தான் இருக்கின்றீர்கள். நீங்கள் இழக்கத்தான் வேண்டும். ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தமோ, என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான் என்று உரைக்கிறது என்பது நினைவிருக்கட்டும். இப்பொழுது ஜீவனை காட்டிலும் மேலான பொக்கிஷம் வேறெது உள்ளது. நீங்கள் உலகம் முழுவதையும் உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொண்டிருந்தாலும் நீங்கள் ஜீவனை பெறுவீர்களேயானால் உலகில் உள்ள மிகப்பெரிய பொக்கிஷத்தை கண்டுபிடித்தவர்களாயிருப்பீர்கள். என்னுடைய இடப்பக்கத்தை நோக்கி பார்த்து இப்பொழுது கர்த்தருடைய கிருபையின் மற்றொரு வெற்றி சின்னத்தை மீண்டும் கண்டேன். சில வாரங்களுக்கு முன்பு என்னை தொலைபேசியில் கூப்பிட்டார்கள். இச்சபையின் அருமையான அங்கத்தினர் ஒருவர். இதை சபை என்று அழைக்க நான் விரும்பவில்லை. நான் சிலரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். அவர்களோ, நீங்கள் எந்த சபையை சேர்ந்தவர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நானோ, எந்த சபையும் நான் சேர்ந்தவன் அல்ல என்று. அப்பொழுது அவர்கள், நீங்கள் எந்த ஸ்தாபனத்தை சேர்ந்தவர் என்றார்கள். அதற்கு நான், ஒரு ஸ்தாபனத்தையும் சேர்ந்தவன் அல்ல என்றேன். அப்பொழுது அவர்களோ, அப்படியானால் நீங்கள் எதை சேர்ந்தவர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நானோ, ஒரு ராஜ்யத்தை என்றேன். ஒரு ராஜ்யத்தையே. நாம் எல்லோரும் ஒரே ஆவியினால் அந்த ஒரே ராஜ்யத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஒரே ஆவியினால் யாவரும் இந்த ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறோமே. இயேசுவோ, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று ஜெபம் பண்ணுங்கள் என்றார். இப்பொழுது அவர் மறுரூப மலையின் மேல் நிற்பதற்கு முன்பு ஒரு நாள் அவர், இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அது மறுரூப மலையின் மேல் முன்கூட்டியே காண்பிக்கப்பட்டது என்று ஏற்கனவே நாம் சிந்தித்திருக்கிறோம். மேலும் வேதமோ, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று உரைத்துள்ளது. எனவே இவர்கள் ஒரு ராஜ்யத்தை சேர்ந்த மக்கள். இது இவர்களுடைய வீடல்ல என்று அறிக்கையிடுபவர்கள். இது நம்முடைய வீடல்ல. ராஜா வந்து ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்று நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நான் ஒரு அவசர நிலைமையில் அழைக்கப்பட்டேன். எனக்கு தந்தையே போல் இருந்து வருகிற வயோதிப சகோதரர், அவரை எனக்கு நீண்ட காலமாக தெரியாது. ஆனால் தண்ணீர் ஞானஸ்தானத்திற்காக அவரை கொண்டு சென்ற நாள் எனக்கு நினைவிருக்கிறது. அவருக்கு விரைவில் 91 வயதாக உள்ளது. அவருடைய அருமையான மனைவியோ என்னை தொலைபேசியில் கூப்பிட்டு, அவர்கள் இதற்கு முன்பு மருத்துவச்சியாக பணியாற்றியவர்கள், அவருக்கோ இருதயம் முழுமையாக செயல்பட தவறிவிட்டது என்றும், மேலும் அவருக்கு, ஓ, அந்த பெயர் எனக்கு ஞாபகம் வரவில்லை, மாரடைப்பு, ரத்த குழாய் சார்ந்த மாரடைப்பு. உங்களுக்கு நன்றி. ரத்த குழாயில் மாரடைப்பு ஏற்பட்டு இருதயமோ செயல்பட தவறிவிட்டதாகவும், மருத்துவர் அவரை கைவிட்டு விட்டதாகவும், அவரோ மறித்துக் கொண்டிருக்கிறார் என்றும் கூறி அவருக்காகவே என்னை அழைத்தார்கள். நான் என் பழைய ஃபோர்டு காரில் ஏறி என்னால் முடிந்தவரை ஒகையாவுக்கு செல்லும் சாலையில் வேகமாக சென்றேன். சக்கரங்களில் ஒன்று சரியாக பொருத்தப்பட்டிருக்கவில்லை என்பதை நான் அறிந்திருக்கவில்லை. எனவே அதன் விளைவாக அந்த டயர் அதிலிருந்து வெளியே வந்துவிட்டது. எனவே நான் அங்கு செல்ல பெட்ரோல் நிறைக்கும் ஸ்தலத்தை அடைந்து அதை விட்டு வெளியே வரும்போதோ ஏறக்குறைய 11 மணியே ஆகிவிட்டது. நானும் அவரை குறித்து கவலை கொண்டிருந்தேன். அவரை நான் நேசிக்கிறேன். இது இப்படியே தொடர்மையானால், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால், ஏன் சீக்கிரத்திலோ அல்லது காலம் தாழ்ந்தோ நாம் ஒருவரை ஒருவர் இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதை நான் அறிவேன். ஆனாலும் அதுவோ எடுத்துக்கொள்ளப்படுதலை பாதிக்காது. புரிகிறதா? இல்லை. நித்திரை அடைந்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அவர்கள் முதலில் சென்ற சாக்கியம் பெற்றவர்கள். அவர்கள் முதலில் வருவார்கள். புரிகிறதா? பாருங்கள், கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. தேவ எக்காலம் துணிக்கும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்பொழுது நமக்கு அருமையானவர்களை நம் கண்கள் காணும். பின்பு நாம் ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதில் மறுரூபமாகி அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். புரிகிறதா? முதலில் சென்றவர்கள் உயிரோடு இருப்பவர்களை காட்டிலும் சிலாகியம் பெற்றவர்கள். நான் பெட்ரோல் நிறைக்கும் இடத்திலிருந்து 11 மணிக்கு புறப்பட்ட போது பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில், அவரை குறித்து கவலைப்படாதே, நீ மறுபடியும் அவரோடு தெருவில் கை குலுக்குவாய், அவர் சபைக்கு வருவார் என்றார். மரண தருவாயில் இருந்த 91 வயதான மனிதர், அவருடைய மனைவியையும் அவருக்கு அன்பார்ந்தவர்களையும் லைமாவில் உள்ள மருத்துவமனையில் நான் சந்தித்த போது அவருடைய உடல்நிலையை அவர்கள் என்னிடத்தில் எடுத்துக் கூறினார்கள். நாங்கள் அங்கிருந்து அவரை காண உள்ளே சென்றோம். அப்பொழுது அங்கிருந்தவர், இவருக்கு விரோதமான ஒன்று சம்பவித்தது, அவர் உடல்நிலை 11 மணி முதல் மாற்றமடைய துவங்கினது என்றார். நல்லது, கர்த்தர் அவர்களுக்கு எத்தனையோ காரியங்களை காண்பித்திருந்தார். அதை குறித்து நான் அவர்களிடத்தில் கூறவே இல்லை என்பதை அவர்களே அறிவார்கள். ஏனென்றால் அவர்களே அவர் தேர துவங்கினார் என்பதை முதலில் என்னிடத்தில் கூறினார்கள். நான் அவர்களிடத்தில் உண்மையைத்தான் கூறுவேன் என்று அவர்கள் அறிந்திருந்தனர். ஆகையால் சென்ற ஞாயிறு நான் லூயிவில்லில் உள்ள ப்ளூபோர் உணவிடுதிக்கு சென்றிருந்தேன். ஞாயிறு பிற்பகலில் உணவு உண்பதற்காக இந்த சபையோரில் 80% பேர் அங்குதான் கூடுகின்றார்கள் என்று நான் கருதுகிறேன். தெருவில் வருவதை நான் கண்டது யார் என்று நினைக்கிறீர்கள்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய சகோதரன் டவ் அவர்கள் தெருவில் வருவதை நான் கண்டபோது என் இதயமோ களிப்பால் துள்ளியது. அவர் எனக்கு சொன்னபடியே நடந்தது. நான் அவருடன் தெருவில் கரம் குலுக்கினேன். அதன் பின்னர் சென்ற ஞாயிறு இரவன்று இங்கு வந்து இணையும் நேரமும் அடையாளமும் என்னும் பொருளின் பேரில் பேசினேன். அவர் உரைத்தது அவ்வாறே நிறைவேறியது. இதோ அவர் தேவனுடைய கிருபையின் வெற்றி சின்னமாக இன்று சபையில் நமது பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் பிராணவாயு குடாரத்தில் இருந்தபோது அவரோடு நான் கரம் குலுக்கி, சகோதரன் டாவ், நீங்கள் நன்றாகி விடுவீர்கள், நான் மறுபடியும் உங்களை சபையில் காண்பேன், அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்றேன். பார்த்தீர்களா? இதோ அவர் இப்பொழுது சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். சகோதரன் டவ், நான் தவறாக கூறவில்லை என்றால் சற்று நேரத்துக்கு முன்பு நான் குறிப்பிட்ட போதகர் இவர் என்று நினைக்கிறேன். பரிசுத்த ஆவி உள்ளே வந்து இந்த எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தி கொடுத்தார். அது எப்படி நடந்ததென்றும், அவர் என்ன செய்தார் என்று அவரிடத்தில் கூறி, அது எப்படி சம்பவித்தது என்றும் கூறி, அது எப்படி நிறைவேறினது, அது முதல் சம்பவித்த மற்ற எல்லாவற்றையும் மற்றும் அவருடைய குடும்பத்தாரின் குணாதிசயங்களையும் அதை குறித்த எல்லாவற்றையும் அவருக்கு எடுத்துக் கூறினார். மேலும் அது முடிந்துவிட்டது என்றும் அவர் கூறினார். இதோ அந்த போதகர் இங்கு வலது பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஐயா, நீங்கள் உங்களுடைய கரத்தை சற்று உயர்த்துவீர்களா? அதோ அவரும் அவருடைய மனைவியும் சற்று முன்புதான், இதோ சகோதரன் டாவ் இப்பொழுது உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஓ என்னே, அவர் அற்புதமானவர் அல்லவா? முன் நடந்தவை, இப்பொழுது நடக்கிறவை, இனி நடக்கப் போகிறவை, 1, 2, 3 சாட்சிகள். முன் நடந்தவை, நீங்கள் முன்பு செய்தவை, இப்போது நடந்து கொண்டிருப்பவை, இனி நடக்கப் போகிறவை, ஒவ்வொரு முறையும் அது வார்த்தையுடன் இணையாய் உள்ளது. தேவன் மாத்திரமே அது செய்யக்கூடும். ஓ, இவைகளுக்காக நாம் மிக்க மகிழ்ச்சி கொண்டவர்களா இருக்கிறோம் அல்லவா? இப்பொழுது நான் சிறிது கூடுதலான நேரத்தை எடுத்துக்கொள்ளும் காரணம் என்னவெனில், பில்லி சென்று அவன் மனைவியையும் குழந்தையையும் கூட்டிக் கொண்டு வர வேண்டும். அவனோ, அப்பா, நான் திரும்பி வரும் வரைக்கும் பிரசங்கத்தை துவங்க வேண்டாம் என்று கூறி சென்றான். அவன் திரும்பி வந்துவிட்டான் என்று நான் எண்ணுகிறேன். நானும் அதிக நேரம் எடுத்துக் கொள்ளக் கூடாது. உங்களை நான் 4 மணி நேரம் வழக்கமாக தொல்லை செய்வதை நிறுத்திக் கொண்டு பிரசங்கத்தையோ 35 அல்லது 40 நிமிடங்கள் மாத்திரமே நிகழ்த்தலாம் என்றிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், அவ்வாறு பிரசங்கிக்க முயற்சிப்பேன். இப்பொழுது ஒருமுறை நான் சிகாகோவில் 30-35 நிமிடங்கள் மாத்திரமே பிரசங்கித்த போது என்னை குறித்த மதிப்புரை ஜனங்களால் அளிக்கப்பட்டது. சென்ற ஞாயிறு இரவு 45 நிமிடங்கள் மாத்திரமே பிரசங்கித்தேன். அப்பொழுது பில்லியோ, அப்பா, நீங்கள் உண்மையிலேயே முன்னேறி கொண்டு வருகின்றீர்கள், அதற்காக உங்களை குறித்து நான் பெருமை கொள்கிறேன் என்றான். நல்லது, இன்று காலை இதை சிறு ஞாயிறு பள்ளி போதனை மாதிரி போன்றாக்குவோம். உங்களை நீண்ட நேரம் நான் வைத்திருக்க போவதில்லை. ஆகையால் நீங்கள் நேரத்தோடு சென்று பகல் உணவை அறிந்தி ஜெபித்து மறுபடியும் இன்றிரவு சுகமளிக்கும் ஆராதனைக்கு திரும்பி வரலாம். நாங்கள் இன்றிரவு ஜெப வரிசையை அமைத்து வியாதிஸ்தருக்காக ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது சுற்று வட்டாரத்தில் உள்ள யாராயிலும் வியாதியாய் இருப்பதை நீங்கள் அறிந்து அவர்களுக்கு ஜெபம் தேவைப்பட்டால் அவர்களை இன்றிரவு இங்கு கொண்டு வாருங்கள். பாருங்கள், அவர்களை எவ்விதத்திலாவது கொண்டு வர முடியுமானால் இங்கு கொண்டு வாருங்கள். புரிகிறதா? இன்றிரவு அவர்களை இங்கு கொண்டு வருவதே முக்கியமான காரியம். நாம் எல்லோரும் ஒன்றாக சந்திக்கலாம். அழைப்புக்கு இணங்கி ஒவ்வொரு இடத்திற்கும் செல்வதோ கடினமாய் உள்ளது. அப்படி செய்யும் போது யாரையாகிலும் விட்டுவிட நேரிடுகிறது. அதன் விளைவாகவே மனஸ்தாபம் உண்டாகிறது. ஆனால் அவர்கள் எல்லோரையும் என்னால் ஒரே இடத்தில் கொண்டு வர முடிந்தால் அவர்களுக்காக நான் ஜெபிக்கலாம். இப்பொழுது நீங்கள், அதாவது ஜனங்கள் ஜெபிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் அவர்களுக்காக ஜெபம் செய்வீர்களா என்று கேட்கலாம். ஓ, நிச்சயமாக அவர்களுக்காக ஜெபிக்கப்படும். அவர்களை கொண்டு வாருங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நாங்கள் இங்கு இருப்போம். ஏனென்றால் 3 இடுப்பு அசைய தொடங்கிவிட்டது என்பதாக நான் உணர்கிறேன். நீங்கள் பாருங்கள், அது இப்பொழுது எனக்குள் இருக்கிறது. நான் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க விரும்புகிறேன். இன்று காலையில் நமக்கு நன்றாக தெரிந்த வேத வாக்கியத்துக்கு நாம் திருப்புவோம். நேற்றிரவு நான் அதை அவசரத்தில் தேர்ந்தெடுத்தேன், எனக்கு அதிக உறக்கம் வந்துவிட்டது. எனவே இதனுடன் சம்பந்தப்பட்ட இன்னும் சில வேத வாக்கியங்களை குறித்து வைத்துக் கொண்டேன். ஒரு விதமான பாராட்டு தெரிவிக்கவே எடுத்துள்ளேன். ஒருமுறை ஒரு சகோதரர் இந்த பொருளை உபயோகித்ததை கண்டேன். நான் நினைத்தேன், அதாவது நான் குறித்துக் கொண்டேன், அதை குறித்துக் கொள்ளலாம், ஏனென்றால் அது எப்பொழுதாவது நமக்கு உபயோகமாக இருக்கும் என்று நான் எண்ணிக்கொண்டேன். அநேக முறை நாம் அதை செய்கிறோம். இங்குள்ள உங்களில் அநேகர் ஒரு துண்டு காகிதத்தை வைத்திருப்பதை கவனித்து பார்க்கிறேன். ஒரு போதகர் கூறும் ஒன்று உங்களுக்கு முக்கியமானதாய் தோன்றக்கூடும், அது உங்கள் இருதயத்தை தொடக்கூடும். பரிசுத்த ஆவி அப்படி செய்வாரானால் அதிலிருந்து நீங்கள் தொடங்கி கர்த்தருக்கென்று ஒரு செய்தியை உருவாக்கக்கூடும். அது நல்லதுதான். நான் செல்லும் இடங்களில் எல்லாம் போதகர்களும் மக்களும் குறித்துக் கொள்வதை நான் கூட்டங்களில் கண்டிருக்கிறேன். அது நல்லது. அதற்காகத்தான் நாம் இங்கிருக்கிறோம். அதற்காகவே நாம் இங்கிருந்து இந்த பாதைகளில் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய முயற்சிக்கிறோம். இப்பொழுது வெளிப்படுத்தல் 3 அதிகாரத்தில் உள்ள சபை காலங்களுக்கு திருப்புவோம். ஒவ்வொரு சபை காலத்தை குறித்தும் அதில் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது ஆம், இந்த ஒரு பொருளை நான் தெரிந்து கொண்டு பரிசுத்த ஆவியை கொண்டு அதன் பேரில் 100 ஆண்டுகள் பிரசங்கித்து அப்பொழுதும் அதில் உள்ள எல்லாவற்றையும் என்னால் எடுத்து கூற இயலாமல் போகும். ஏனென்றால் இந்த பொருள் வேதத்தில் உள்ள மற்ற பொருள்களைப் போல ஒன்றோடு ஒன்று இணைந்துள்ளது. இன்று காலை நான் எப்படி ஜெயம் கொள்ள முடியும் என்பதை என் பொருளாக தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுதோ இதை நான் தெரிந்து கொள்ள காரணம் என்னவெனில், எழுப்புதலின் ஆவியை நாம் ஒருபோதும் அணிந்து போக செய்யக்கூடாத ஒரு நேரமாய் இது உள்ளது என்றே நான் கருதுகிறேன். நாம் எழுப்புதலை கொண்டவர்களாய் அதை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து உயிர்ப்பிக்க வேண்டும். கிறிஸ்து அவனுக்குள் ஜீவிப்பதற்காக அவன் அனுதினமும் சாக வேண்டி இருந்ததாக பவுல் கூறினான். நாமும் நமக்குள் இருக்கும் எழுப்புதலை சாக விட்டுவிடக் கூடாது. இப்பொழுது வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் 21 வசனம் தொடங்கி நாம் இதை வாசிப்போம். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். அதை குறித்த அமைப்பினை நீங்கள் கவனித்தீர்களா, பார்த்தீர்களா? என்னுடைய சிங்காசனத்திலே உட்காரும்படிக்கு, என்னுடைய சிங்காசனத்தின் மேல் என்றல்ல, என்னுடைய சிங்காசனத்தில். அது அவருடைய ஆதிக்கம், பார்த்தீர்களா? கிறிஸ்து அந்த நேரத்தில் தேவனுடைய முழு ஆதிக்கத்தையும் ஆளுகை செய்யும் போது சபை அவருடன் கூட இருக்கும். மனவாட்டி முழு ஆதிக்கத்திலேயும் அவருடைய சிங்காசனத்திலே அவருடன் கூட இருப்பாள். புரிகிறதா? என்னுடைய சிங்காசனத்தின் மேல் அல்ல, ஆனால் என் சிங்காசனத்திலே, பார்த்தீர்களா? அவருடைய ஆதிக்கம் பரந்துள்ள இடமெல்லாம் சிங்காசனம் ஆதிக்கத்தின் மேல் உள்ளது. அவருடைய ஆதிக்கமோ அதன் எல்லைகள் வரைக்கும் பரந்துள்ளது. இது நித்தியத்திலிருந்து நித்தியம் வரைக்கும். அதை குறித்து சற்று யோசித்து பாருங்கள். இப்பொழுதோ நாம் இதை ஆராயும் போது என் நோக்கம் இங்கு வந்து ஜனங்களாகிய உங்களிடம் ஐக்கியம் கொள்ளுதல் அல்ல. நான் அதை செய்ய விரும்புகிறேன். ஆனால் எனக்கு ஒரு தருணம் கிடைக்குமானால் உங்கள் வீடுகளுக்கு வந்து உங்களுடைய கரத்தை குலுக்கி அமர்ந்து உங்களோடு உணவு உண்டு மரத்தின் நிழலில் சிறிது நேரம் உறவாடி ஐக்கியம் கொள்ளுவேன். ஆனால் நாம் இங்கு வரும்போது நாம் இங்கே ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவே வந்திருக்கிறோம். இதுவோ திருத்தப்படுதலின் வீடாய் உள்ளது. இது சிங்காசனமாய் உள்ளது. இது தேவனுடைய சிங்காசனமாய் உள்ளது. தேவனுடைய வீட்டிலிருந்துதான் நியாய தீர்ப்பு புறப்பட்டு செல்கிறது. இங்குதான் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து ஒன்று கூடுகிறோம். கிறிஸ்தவர்கள் மாத்திரமே அவ்வாறு அன்பு கூற முடியும். ஆனால் இங்கே நாம் இங்கு பரிசுத்த ஆவியின் ஒரு வழிநடத்துதலுக்கு இருக்கின்றோம். பரிசுத்த ஆவி நமது மத்தியில் இருக்கிறார். நாம் இங்கே இருப்பது நாம் நமது குறைகள் எங்கு உள்ளனவென்று காணவும், நம்முடைய குறைவையும் நாம் எங்கே இருக்க வேண்டும் என்பதை எப்படி புரிந்து கொள்வது என்றும், நாம் எந்த நிலையை இப்பொழுது அடைய வேண்டும் என்றும், நாம் எங்கே இருக்க வேண்டும் என்றும் நாம் இங்கு கணக்கு பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதைத்தான் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஊழியக்காரர்கள் அந்த ஜனங்களுக்காக அந்த இடங்களை ஆராய்கிறார்கள். மக்களின் குறைகளை அவர்கள் காணும் போது அதன் பேரில் திருத்த முயற்சிக்கிறார்கள். விரைவில் சபையானது இந்த நேரத்தில் ஒரு கால் ஒரு படி உயரே செல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இன்று காலை இந்த காரியங்களை காண்பிப்பதை குறித்து நான் திட்டமிட்டிருக்கவில்லை, ஆனால் விரைவில் கர்த்தருக்கு சித்தமானால் நான் அந்த எக்காலங்களை குறித்து பிரசங்கிப்பதற்கு முன்பு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். மேலும் நான் கருதுகின்றவைகளை சபைக்கு கொண்டு வர எத்தனைத்துள்ளேன் என்று இப்பொழுது நான் நினைக்கிறேன். இப்பொழுது நாம் ஜெயங்கொழுதல் என்ற இந்த பொருளின் பேரில் பேசிக் கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே ஜெயங்கொழுதல் என்னும் சொல்லுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஏதாவது ஒன்றின் மேல் ஜெயங்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் லவோதிக்கேயா சபை குறித்து பேசும்போது அதை நாம் சற்று முன்பு பார்த்தோம். அதற்கோ கடிந்து கொள்ளுதல் அவசியமாயிருந்தது. லவோதிக்கேயா சபை கிறிஸ்துவினிடம் நடந்து கொண்ட விதத்துக்காக கடிந்து கொள்ளப்பட வேண்டியதாக இருந்தது. அது அதன் காலத்தில் கிறிஸ்துவை வெளியே தள்ளிவிட்டது. கிறிஸ்து வெளியே இருந்து கொண்டு உள்ளே வர முயற்சி செய்கிறார். அது அன்பு. அவரோ தமது சொந்த வீட்டிலிருந்து புறம்பாக்கப்பட்ட பின்பு உள்ளே வர முயற்சித்து ஒருவன் கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசிப்பேன் என்கிறார். பார்த்தீர்களா, முழு சபையுமே அவரை புறம்பாக்கிவிட்டது. ஆனால் இப்பொழுது கவனியுங்கள், அவருடைய அழைப்பு சபைக்கல்ல. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ புரிகிறதா? சபை அல்ல, சபை பெண்ணாக வர்ணிக்கப்பட்டிருக்கும். பாருங்கள், சபை சரீரம், ஆனால் அதுவோ ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ என்றே உள்ளது. அது ஜெயங்கொள்ளும் தனிப்பட்ட நபராய் இப்பொழுது உள்ளது. லவோதிக்கேயா அந்த கடிந்து கொள்ளுதலுக்கே வந்திருந்தது. நாம் பார்க்கிறோம், அதாவது அது லவோதிக்கேயா சபையின் காலம் என்றும் இந்த காலத்துக்கு தேவனிடமிருந்து கடினமான கடிந்து கொள்ளுதல் அவசியம் என்றும் நாம் அறிந்துள்ளோம். அதற்கு கடினமான கடிந்து கொள்ளுதல் அவசியம். நம்முடைய குருவானவர்கள் மிகவும் மிருதுவாகி பாட்டனார் பேர பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்து அவர்கள் எது செய்தாலும் சரி என்று கூறுவது போல, தேவனோ மிகவும் நல்லவர் என்று கூறி அவர்கள் அவரை செல்லம் கொடுக்கும் பாட்டனாராக செய்து கொள்கிறார்கள். நீங்கள் பார்த்தீர்களா? ஆனால் அவர் அப்படியல்ல. அவர் பிதாவாய், நீதியுள்ள பிதாவாய், திருத்துதலை கொண்ட பிதாவாய் இருக்கிறார். அன்போ எப்பொழுதுமே திருத்துகிறது. புரிகிறதா? அன்பு திருத்துகிறது. அது எவ்வளவுதான் மோசமாக ரோக செய்தாலும் அது இன்னமும் திருத்துகிறது. ஒரு உண்மையான தாய் தன் பிள்ளைகளை திருத்துவாள். அப்படியே ஒரு உண்மையான தகப்பனும் திருத்துவான். புரிகிறதா? நீங்கள் மிருதுவாகி செல்லம் கொடுத்து அவர்கள் எதையும் செய்ய அனுமதித்து விட்டால், அன்றொரு நாள் நான் ஒரு சிற்றோடையை, ஒரு மரக்கட்டை என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பழைய மரக்கட்டையின் மேல் கடந்து கொண்டிருந்தேன். அந்த மரக்கட்டையின் மேல் நான் குதித்தேன். வெளிப்புறத்திலோ காணாது, நன்றாகவே இருந்தது, வலிமையான மரக்கட்டையை போல். ஆனால் நான் அதன் மேல் குதித்த போது ஒரு பெரிய துண்டு உடைந்து விழுந்தது. அது உண்மையில் அழிக்கப்பட்டு மிருதுவாயிருந்தது. அப்பொழுதோ நான் கிறிஸ்தவர்களும் அப்படித்தான் ஆகி வருகிறார்கள் என்று எண்ணிக்கொண்டேன். அவர்கள் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நீண்ட காலமாக மரித்து மிருதுவாகிவிட்டார்கள். அவர்களால் எந்த பலுவையும் தாங்க முடியாது. ஜெயங்கொள்ளுதல் என்றால் என்னவென்று அவர்களுக்கு தெரியாது. அப்பொழுது இப்பொருளை குறித்து சிந்திக்க ஆரம்பித்தேன். ஜெயங்கொள்ளுதல், உங்களுக்குள் ஜீவனை வைத்திருங்கள். ஜீவன் வெளியே சென்றபோது மரக்கட்டை அந்நிலையை அடைந்தது. புரிகிறதா? அந்த கிளை தண்ணீரில் விழுந்தபோது அது இன்னும் மோசமாகிவிட்டது. கிறிஸ்தவன் என்று கருதப்படும் ஒருவனை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய ஜீவனோ அவனை விட்டு சென்றால், கிறிஸ்துவை சேவிப்பதில் கழிகூறும் அனுபவத்தை பெற்ற சபையில் அவன் இருந்த போதிலும் அவன் இரட்டிப்பான வேகத்தில் துரிதமாய் அழுகி போகிறான். உண்மை. அப்படிப்பட்ட சபையின் கீழ் இருந்தாலும் சரி. எனவே இந்நேரத்துக்கான செய்தியை அல்லது செய்தியின் இந்த பாகத்தையாகிலும் பின்பற்ற முயல்வோமேயானால் நாம் எந்நேரமும் கிறிஸ்துவின் ஜீவனை கொண்டவர்களாய் வாழ வேண்டும். புரிகிறதா? காரணம், அப்படி செய்யாமல் போனால் நீங்கள் அங்கேயே தங்கி இவைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அறிந்திருந்தும் செய்யாமல் போய்விடுவீர்கள். வேதமோ ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவராய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும் என்று உரைத்துள்ளது. நீங்களோ தேவனுடைய ஜீவனிலிருந்து பிரிந்து போகும்போது மிருதுவாகி அழுகி போகிறீர்கள். எனவே உங்களால் இயன்ற மட்டும் கிறிஸ்துவின் ஜீவனில் நிலைத்திருக்க பாடுபடுங்கள். அப்பொழுதே நீங்கள் கனி கொடுப்பீர்கள். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இக்காலத்தை நாம் காண்கிறோம். இது எல்லா காலங்களை காட்டிலும் மிக கம்பீரமான காலம். லவோதிக்கேயா சபையின் காலம் எல்லா காலங்களையும் விட மிகவும் கம்பீரமான காலம். ஏனெனில் இதனுடன் காலம் முடிவடைந்து நித்தியத்துடன் இணைந்து போகும். அது மாத்திரமல்ல, இது மிக அதிகமாக பாவம் பெருகியுள்ள காலம். மற்றெந்த காலத்தையும் விட இக்காலத்தில்தான் பாவம் மிகவும் பெருகியுள்ளது. மற்றெந்த காலத்தை காட்டிலும் இக்காலத்தில் தான் சாத்தானின் வல்லமையை எதிர்த்து போராடுவது மிகவும் கடினமாய் உள்ளது. புரிகின்றதா? இதோ ஆதி சபை காலங்களில் ஒரு கிறிஸ்தவன் சபையை சேர்ந்ததன் நிமித்தமோ அல்லது கிறிஸ்துவை சார்ந்திருந்தது நிமித்தமோ தலைவெட்டப்பட்டான். அவன் கொல்லப்பட்டு தன் துன்பத்திலிருந்து விடுதலை அடைந்து தேவனை சந்திக்க வேகமாக சென்று விட்டான். ஆனால் இப்பொழுதோ சத்துரு சபையின் பெயரால் வந்துள்ளதால் இது மிகவும் வஞ்சிக்கத்தக்கதாய் உள்ளது. இது மிகப்பெரிய வஞ்சகத்தின் காலம். கிறிஸ்துவோ அவ்விதமாக கூறியுள்ளார், கடைசி நாட்களில் இவ்விரு ஆவிகளும் ஒன்றுக்கொன்று மிகவும் நெருங்கியிருந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கும் என்று அவர் கூறினார். புரிகிறதா? பார்த்தீர்களா? புரிகிறதா? கிறிஸ்து கடைசி நாட்களில் உள்ள தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குறித்து கூறியுள்ளார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். புரிகிறதா? கூடுமானால் அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக அவ்வளவு நெருக்கமாயிருக்கும், மிக நெருக்கமாயிருக்கும். மக்களோ மிக தூய்மையான மக்கள், சுத்தமான பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து பாவம் செய்யாதவர்களாய் விபச்சாரம், மதருந்துதல், பொய் சொல்லுதல், சூதாடுதல் போன்றவைகளை செய்யாமல் அதற்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தும் அதில் இல்லாமல் போகக்கூடும். இதுவோ ஜீவனின் காலம், கிறிஸ்துவின் தனிப்பட்ட வாழ்க்கையின் காலம். அவருடைய சரீரத்தின் ரசாயனங்கள் அவருக்குள் இருந்தவை. முதலாவதாக நீதிமானாக்கப்படுதலின் கீழ் தண்ணீர் ஞானஸ்தானம். இரண்டாவதாக வெஸ்லியின் மறுபிறப்பின் காலத்தில் பரிசுத்தமாக்கப்படுதல், அது சுத்திகரிக்கிறது. மூன்றாவதாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் கீழ் சுத்திகரிக்கப்பட்ட பாண்டம் சேவைக்கென்று நியமிக்கப்படுதல். புரிகிறதா? பரிசுத்தமாக்கப்படுதல் என்னும் சொல் கிரேக்க மொழியில் ஒரு இரட்டை சொல். அது சுத்திகரிக்கப்பட்டு சேவைக்கென்று ஒதுக்கப்படுதல் என்னும் அர்த்தம் கொண்டது. சேவைக்கென்று ஒதுக்கப்படுதல். இப்பொழுது பரிசுத்த ஆவி அதை சேவையில் நுழைக்கிறது. புரிகிறதா? அசுத்த ஆவி ஒரு மனிதனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைகிறது என்று நாம் காண்கிறோம். பரிசுத்தமாக்கப்படுதலில் நம்பிக்கை கொண்டுள்ள பாப்டிஸ்ட் மெத்தோடிஸ்ட் சபைகளுக்கு அதுதான் நிகழ்ந்தது. அசுத்த ஆவியோ இந்த சபை சரத்துக்கு திரும்பி வந்தபோது அந்த வீடு பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருப்பதை அது கண்டதாக இயேசு கூறினார். சுத்தமாக வாழ்தல், தூய்மையான வாழ்க்கை வாழ்தல், அது நல்லதுதான். ஆனால் அந்த வீடோ நிறைக்கப்படாமல் குடி புகாமல் வெறுமையாயிருந்தால் அது தன்னிலும் பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து அங்கு குடியிருக்கிறது. அப்பொழுது அதன் பின்னிலைமையோ முன்னிலைமையிலும் ஏழு மடங்கு கேடுள்ளதாயிருக்கும். இந்த வெளிச்சத்தை கண்டு அதை பின்பற்றாமல் இருப்பதை காட்டிலும் லுத்தரனாகவே இருந்து விடுவது நல்லது. அப்படியே பெந்தேகோஸ்தையினரும் நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாருங்கள், வீடோ ஜோடிக்கப்பட்டுள்ளது. அந்த ஒரு நாள் நான் ஒருவரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் அநேக பரிசுத்த குழுக்கள் பரிசுத்த ஆவியை ஆங்கிலத்தில் ஹோலி கோஸ்ட் என்று அழைக்காதபடிக்கு கவனமாய் உள்ளனர். அப்படி செய்தால் அவர்கள் பெந்தேகோஸ்தையினருடன் அடையாளம் கண்டுகொள்ளப்படுவார்கள் என்னும் பயம் அவர்களுக்கு உண்டு என்றார். அவர்களோ அதை ஆங்கிலத்தில் ஹோலி ஸ்பிரிட் என்று அழைக்கின்றனர். பார்த்தீர்களா? அவர்கள் ஹோலி கோஸ்ட் என்று அழைப்பதில்லையாம். ஏனென்றால் பெந்தேகோஸ்தையினர் எளிய ஜனங்கள், வேதத்தில் கூறியுள்ளபடி ஆங்கிலத்தில் ஹோலி கோஸ்ட் என்று அழைக்கிறார்கள். ஆங்கிலத்தில் ஹோலி ஸ்பிரிட் மற்றும் ஹோலி கோஸ்ட் என்ற இவ்விரண்டுமே பரிசுத்த ஆவியையே குறிக்கிறது. ஆனால் அவர்களோ அதை குறித்து கவனமாயிருக்கிறார்கள். அவர்கள் அந்நிய பாஷைகள் பேசும் மக்களோடு அடையாளம் கண்டுகொள்ள விரும்புவதில்லை. அதுவும் ஹோலி ஸ்பிரிட் தான். புரிகிறதா? அப்படியானால் என்ன நேர்ந்தது? பரிசுத்தமாக்கப்படுதலின் கீழ் தழுவப்பட்ட போது வெளியே சென்ற சத்துரு திரும்பி வந்து அந்த வீடு பரிசுத்த ஆவியினால் நிறைந்திராததை கண்டான். இப்பொழுது சபையின் நிலை என்னவெனில், அது உலக சபைகளின் ஆலோசனை சங்கத்தில் சேர்ந்து விட்டது. அந்நிலையில் அது ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்துடன் அதன் மற்றவைகளோடும் இணைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது அது லூத்தரன் மார்க்கத்திலிருந்து வெளிவந்ததை காட்டிலும் ஏழு மடங்கு கேடுள்ளதாக இருக்கிறது. அங்குதான் மனிதன் அதை கொண்டு செல்கிறான். பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு லவோதிக்கியா சபையை பாருங்கள். அதற்குள் பரிசுத்த ஆவி இருந்தது. அது பரிசுத்த ஆவியை குறித்த அறிவை பெற்றிருந்தும் தேவனுடைய கிரியைகளை அது மறுதளித்து அதை பொல்லாத கிரியைகள் என்று அழைப்பதை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? அங்குதான் கிறிஸ்துவானவர் தமது சொந்த சபையிலிருந்து வெளியேற்றப்பட்டார். பாருங்கள், லவோதிக்கியா சபையின் காலம் வரும் வரைக்கும் அவர் சபையில் இருந்ததாக காண்பிக்கப்படவில்லை. ஆனால் லவோதிக்கேயா சபையின் காலத்துக்கு அவர் வந்தபோது அவர் சபையிலிருந்து வெளியே தள்ளப்பட்டு உள்ளே வர முயன்று கொண்டிருக்கிறார். இப்பொழுது பாருங்கள், நீதிமானாக்கப்படுதல் அவரை உள்ளே கொண்டு வரவில்லை, பரிசுத்தமாக்கப்படுதல் அவருக்கு இடத்தை சுத்தம் செய்தது. ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வந்தபோதோ அது அவரை ஜனங்களுக்குள் வைத்தது. இப்பொழுதோ அவர் தம்மை நேற்றும் இன்றும் மாறாதவராக காண்பித்து வரும்போது அவர்கள் அவரை வெளியே துரத்தி விட்டனர். ஏனென்றால் அவர்கள் ஸ்தாபனம் உண்டாக்கி கொண்டனர். ஏனெனில் தேவனுடைய ஆவி அவர்களுடைய ஸ்தாபனங்களுடன் இணங்குவதில்லை. உங்களுக்கு இப்பொழுது புரிகிறதா? அதாவது அவர்கள் அவரை வெளியே துரத்தி விட்டனர். இந்த வசீகரணத்தோடு நாங்கள் எதையும் செய்ய விரும்பவில்லை. அது பிசாசினால் உண்டானது, அது குறி சொல்லுதல் அல்லது என்றெல்லாம் கூறுகிறார்கள். பாருங்கள், அவர்களால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. கண்கள் காண முடியவில்லை, காதுகள் கேட்க முடியவில்லை. புரிகிறதா? தேவன் மாத்திரமே தமது சித்தப்படி கண்களை திறக்கிறவர். யாரை கடினப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவர்களை கடினப்படுத்துகிறார். யாருக்கு ஜீவனை கொடுக்க அவர் விரும்புகிறாரோ அவர்களுக்கே ஜீவனை கொடுக்கிறார். அப்படித்தான் வேதம் உரைத்துள்ளது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தையும் இந்த கட்டத்தையும் அது முன்பு எப்படி இருந்தது என்றும் நாம் காண்கிறோம். பரிசுத்த ஆவி அவரை வெளியே அனுப்பிவிட்ட காலத்தை கடிந்து கொள்ளுகிறார். ஆனால் இவை அனைத்திலும் நீங்கள் கவனித்தீர்களா? ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, இந்த உலக பிரகாரமான பொல்லாங்கான சபை காலத்திலும் கூட ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, தேவனுக்கு எப்பொழுதும் ஜெயங்கொண்டவர்கள் இருந்து வந்திருக்கிறார்கள் என்று இங்கு நாம் காண்கிறோம். ஒவ்வொரு காலத்திலும் அவருக்கு ஜெயங்கொண்டவர்கள் இருந்திருக்கிறார்கள். இவ்வுலகில் இருந்த ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு முறையும் தேவன் யாராகிலும் ஒருவரை தம்முடைய கரம் நீட்டி கூறும்படி இவ்வுலகில் சாட்சியாக உடையவராகவே இருந்து வருகிறார். அவர் எப்பொழுதும் சாட்சி இல்லாமல் இருந்ததில்லை. சில சமயங்களில் அது ஒரே ஒரு நபராக இருந்திருக்கலாம். ஆனால் பண்டைய பரிசுத்தவான்களைப் போல ஜெயங்கொண்ட யாராகிலும் ஒருவர் அவருக்கு இருந்தனர். அருமையான ஒருவர், ஒரு படித்த மேதை, ஏழு முத்திரைகள் பிரசங்கிக்கப்பட்ட பிறகு என்னிடத்தில், சகோதரன் பிரணாமே, நீங்கள் முன்னடையாளத்தை ஆதாரமாக கொண்டு பேசுகிறவர், சபை உபத்திரவ காலத்துக்குள் செல்லாமல் எடுத்துக் கொள்ளப்படுதல் செல்லும் என்பதற்கு நீங்கள் எப்படி முன்னடையாளம் காண்பிக்கப் போகின்றீர்கள் என்று கேட்டார். அவர் கூறினார், நீங்கள் பாருங்கள், ஒரு மாதிரி இருக்குமேயானால் அங்கு ஒன்று இருக்கத்தான் வேண்டும், இருக்க வேண்டும். ஒரு முன்மாதிரி இருக்குமேயானால் அந்த முன்மாதிரியிலிருந்து வருகிற ஒரு மாதிரி இருக்க வேண்டும். நான் உண்மை என்று கூறும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரி உண்டு, அது ஒரு மாதிரியாய் உள்ளது. உங்களுக்கோ ஒரு நிழல் உண்டு. வேதமோ வரப்போகும் புது காரியங்களுக்கான ஒரு நிழலாய் பழைய காரியங்கள் இருக்கின்றன என்று உரைத்துள்ளது. அவரோ என்னிடத்தில், ஆனால் இப்பொழுது நீங்கள் பழைய ஏற்பாட்டை ஒரு நிழலாக எடுத்துக் கொள்கிறீர்கள், இந்த சபையை குறித்து என்ன செய்ய போகின்றீர்கள் என்றார். இந்த மனிதர் ஒரு மகத்தான மனிதர், என்னுடைய ஆத்ம நண்பராய் இருந்து வருகிற ஒரு பெரிய போதகர், மிக நல்ல மனிதர். அவர் ஒரு அருமையான சகோதரன். அந்த சகோதரனுக்கு விரோதமாக ஒரு வார்த்தையும் கூற நான் துணிய மாட்டேன். நான் எப்படியும் அவ்வாறு கூறவே மாட்டேன். ஒரு கிறிஸ்தவன் என்னும் முறையில் நான் அவருக்கு எதிராக ஒன்றையும் கூறவே மாட்டேன். அவர் ஒரு பொருளின் பேரில் என்னுடன் இணங்குவதில்லை. ஆனால் அவரின் விலையேறப்பட்ட சகோதரர், நாங்கள் ஒன்றாக உணவருந்துவோம். ஓ, அவர் நன்றாக உடுப்பவர். அவருடைய பத்திரிகையில் உள்ள கட்டுரைகளை நான் படிப்பது வழக்கம். என்னுடைய செய்திகளையும் அவர் வெளியிடுகிறார். அவருடைய கட்டுரைகளில் இருந்து அல்லது அவர் கூற கேட்டவைகளில் இருந்து நான் அநேக பொருள்களை என் பிரசங்கத்துக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அவர் ஒரு மகத்தான மனிதனாக இருக்கிறார். ஆனால் அவரால் என்னோடு இணங்க முடிவதில்லை. அவருடைய உத்தமத்தை நான் பாராட்டுகிறேன். நீங்கள் கூறும் ஒவ்வொன்றுக்கும் ஆமாம் கூறுபவர் அவர் அல்ல. அவருக்கு தன் சொந்த கருத்துக்கள் உண்டு, அதில் அவரோ உறுதியாக நிற்கிறார். அதை நான் பாராட்டுகிறேன். அவர் நல்லவர். நான் ஒரு போதகரோ அல்லது மேதையோ கிடையாது. ஆனால் இந்த மனிதனோ போதகராயும் மேதையாயும் இருக்கிறார். ஆனால் என்னால் அவருடன் இணங்க முடியவில்லை. ஏனெனில் எனக்கு அது புரியவில்லை. அது ரட்சிப்புக்கு சம்பந்தமான ஒன்று அல்ல, அது கர்த்தருடைய வருகையுடன் சம்பந்தப்பட்டது. சபையானது சுத்திகரிக்கப்படுவதற்காக உபத்திரவ காலத்துக்குள் செல்ல வேண்டும் என்பது அவருடைய கருத்து. ஆனால் கர்த்தராகிய இயேசுவின் ரத்தமே சபையை சுத்திகரிக்கிறது என்று நான் கூறுகிறேன். புரிகிறதா? அதற்கு அவசியமே இல்லை. சபை, அதாவது ஸ்தாபன சபை, உபத்திரவ காலத்துக்குள் செல்லும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் மனவாட்டியோ செல்வதில்லை. விவாகம் செய்வதற்கு முன்பு சுத்திகரிக்கப்பட வேண்டிய பெண்ணை நீங்கள் தெரிந்து கொள்வீர்களா? புரிகிறதா? கிறிஸ்துவின் மனவாட்டி தெரிந்து கொள்ளப்பட்டவள். அவள் தெரிந்து கொள்ளப்பட்டவள். அவள் தேவனின் மனவாட்டி, இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டி. அவர் உபத்திரவ காலத்தினூடாக சபை செல்வதற்கு முன்பு மனவாட்டி மேலே செல்கிறார் என்பதற்கு நீங்கள் எப்படி முன்னடையாளம் காண்பிக்கப் போகின்றீர்கள்? மேலும் சபையானது உபத்திரவ காலத்தில் உள்ளது என்பதை உங்களுக்கு காண்பிக்க நான் வேதவாக்கியங்களை குறித்து வைத்திருக்கிறேன் என்றார். அதற்கு நான், ஆறாம் முத்திரையை படித்து பாருங்கள், அவ்வளவுதான், அவள் உபத்திரவ காலத்தில் இருக்கிறாள். ஆனால் நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அதற்கு முன்பு மனவாட்டி சென்று விடுகிறாள், புரிகிறதா? அந்த சமயத்தில் அவள் மகிமையில் இருக்கிறாள், அவளுக்கு சுத்திகரிப்பு ஏதும் இல்லை என்று கூறினேன், புரிகிறதா? என்னை அனுப்பினவன் விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கிரை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். நாம் நியாய தீர்ப்பில் நிற்பது கூட இல்லை என்று கிறிஸ்து வாக்களித்திருக்கிறார். ஆகையால் நான் முற்றிலும் விடுதலையாகும் அளவிற்கு அவர் இலவசமாய் என் இடத்தை எடுத்துக்கொண்டார். நான் மன்னிக்கப்பட்ட போதே நான் மன்னிக்கப்பட்டு விட்டேன். அவர் என்னை அடகு கடையில் இருந்து வீட்டெடுத்து அதற்கான ஒரு தெளிவான ரசீதை பெற்ற பின்பு அவர் என்னுடைய மீட்பராய் அடகு கடையில் இருந்து என்னை மீட்டெடுத்த பிறகு என்னை அடமானமாக கொண்டிருந்தவன் நான் அவனுக்குத்தான் சொந்தம் என்று எப்படி கூற முடியும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எழுதப்பட்ட ரசீது. ஆமென். பாருங்கள், என்னிடம் உள்ளதே, புரிகிறதா? இப்பொழுது அந்த விஷயத்தில் நாங்கள் இங்குதான் அடைந்தோம். அவர், நீர் குறிப்பிடும் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டியை எவ்வாறு பிரித்து அதற்கு ஒரு முன்னடையாளம் காண்பிக்கப் போகிறீர் என்று கேட்டார். அப்பொழுது நானோ, மிகவும் நல்லது என்றேன். மேலும் நான், அது இங்குள்ளது. இப்பொழுது மத்தேயு 27:51, நான் அதை வாசிக்கட்டும், அப்பொழுது நாம் அதை நன்கு அறிந்து கொள்வோம். அப்பொழுது அதற்கு முன்னடையாளம் உள்ளதா அல்லது இல்லையா என்றும் அது தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டிதானா என்பதையும் நாம் கண்டறியலாம். மத்தேயு 27:51. சரி, நமது கர்த்தரின் சிலுவை மரணத்தின் போது நாம் இதை வாசிக்கிறோம். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. அது நியாயப்பிரமாணம். அங்கு நியாயப்பிரமாணம் முடிவடைந்தது. ஏனெனில் திரைச்சீலை சபையோரை தேவனுடைய பரிசுத்த பொருட்களில் இருந்து பிரித்தெடுத்தது. அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் மாத்திரமே வருடத்திற்கு ஒரு முறை உள்ளே சென்றான். உங்களுக்கு நினைவிருக்கிறதா? இப்பொழுது தேவன் தமது சொந்த கையினால், கவனியுங்கள், அந்த திரைச்சீலையை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும், கீழ் தொடங்கி மேல் வரைக்கும் அல்ல, இரண்டாக கிழித்தார். அது 40 உயரமாயிருந்தது. கவனியுங்கள், கீழ் தொடங்கி மேல் வரைக்கும் அல்ல, மேல் தொடங்கி கீழ் வரைக்கும். அது தேவனால் செய்யப்பட்டது என்பதை காண்பிக்கிறது. அந்த திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. ஆகையால் விருப்பம் உள்ளவன் எவனோ அவன் வந்து அவருடைய பரிசுத்தத்தில் பங்கு கொள்ளலாம். புரிகிறதா? சரி, மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரையடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். அதோ அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், மனவாட்டி, யூத சபை முழுவதுமே அந்த சமயத்தில் உயிரோடு எழவில்லை. அவர்கள் எல்லோருமே ஒரே பலியை செலுத்தினர். அவர்கள் எல்லோரும் ஆட்டுக்குட்டியின் சிந்தப்பட்ட ரத்தத்தின் கீழ் இருந்தனர். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம் அங்கிருந்தது. அந்த சம்பவம் நிகழ்ந்தவுடனே உண்மையாகவே அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டமோ அதில் விசுவாசம் கொண்டு உத்தமமாயும் இருந்தது. இப்பொழுதோ நான் ஜெயங்கொழுதல் என்னும் சொல்லுக்கு வருகிறேன். அதை பிடித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் உண்மையாக ஜெயம் கொண்டு மற்றவர்கள் செலுத்தின அதே பலியை செலுத்தி, ஆனால் அதை உத்தமமாக செலுத்தி உலகத்தின் காரியங்களின் மேல் ஜெயம் கொண்டனர். அவர்களுக்கான பாவ நிவர்த்தி சரியான விதத்தில் செலுத்தப்பட்ட போதோ, அதாவது அந்த நேரம் வரைக்கும் அவர்கள் பரதீசில் இருந்தனர். அந்த நேரம் வரும் வரைக்கும் அவர்கள் ஜெயம் கொண்டு இளைப்பாறி நித்திரையடைந்திருந்தனர். புரிகிறதா? புழுதியில் நித்திரையடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள், பாருங்கள், நித்திரையடைந்திருந்தனர். இப்பொழுதோ நமக்கு நேரம் இருந்தால் நாம் தானியேலின் புத்தகத்துக்கு திரும்பிச் செல்லலாம். தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த தானியேல் ஜெயங்கொண்டவனாயிருந்தான். அவர் தானியேலை நோக்கி, தானியேலே, இந்த புத்தகத்தை முத்திரை போடு, நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து உன் நாட்களின் முடிவில் உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய். உன் ஜனத்தின் புத்திரக்காக நிற்கும் பெரிய அதிபதி எழும்பும் போது நீ உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றார். அது இங்கு உள்ளது. இந்த தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய தானியேல் முடிவு காலம் வருகிறதை கண்டான். அவர், தானியேலே, அந்த நாளில் உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றார். இதோ அவன் எழுந்திருக்கிறான். இஸ்ரவேலர் எல்லோரும் அல்ல, ஆனால் மனவாட்டிக்கு முன்னடையாளமாயிருந்த இஸ்ரவேலர், இஸ்ரவேலரில் மீதியானவர்களோ பொதுவான உயிர்த்தெழுதல் வரைக்கும் எழுந்திருப்பதில்லை. இப்பொழுது கர்த்தராகிய இயேசுவின் வருகையின் போது அவருடைய வருகையில் உண்மையில் பிரியம் கொண்டவர்களும் அதற்கென்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் அவர் ஆகாயத்தில் தோன்றும் போது கிறிஸ்துவுக்குள் மறித்த சபை எழுந்திருந்து ஒரு இமைப்பொழுதில் மறுவுமாகும். மற்றவர்கள் அதை குறித்து ஒன்றுமே அறிய மாட்டார்கள். அவர்கள் நகரத்தில் அநேகருக்கு காணப்பட்டார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். புரிகிறதா? எடுத்துக் கொள்ளப்படுதலின் போதும் அவ்வாறே சம்பவிக்கும். நாம் ஒருவரை ஒருவர் காண்போம், அவர்களை நாம் காண்போம். உலகத்தில் உள்ள மற்றவர்கள் அவர்களை காண மாட்டார்கள். அது ரகசியமாக செல்வது போல எடுத்துக் கொள்ளப்படுவோம். அந்த நாளுக்காகவே காத்திருக்கிறோம். அதன் பின்னர் அந்த மகிமையான 1000 வருட அரசாட்சிக்காக பூமிக்கு திரும்பி வருவோம். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருடம் முடியுமளவும் உயிரடையவில்லை. அதன் பின்னர் பொதுவான உயிர்த்தெழுதல் உண்டாகும். அங்கு எல்லா இஸ்ரவேலரும், அங்கு பாருங்கள், 12 அப்போஸ்தலர்கள், 12 கோத்திர பிதாக்கள், இவர்கள் எல்லோருமே பிரதிநிதித்துவம் வைக்கின்றனர். அதை குறித்து நாம் இன்னும் பார்க்கவில்லை. கர்த்தருக்கு சித்தமானால் அதை குறித்து நாம் புதிய ஏற்பாட்டில் காண்போம். எப்படி வஜ்ரக்கல்லால் கட்டப்பட்ட மதில் இருந்ததென்றும், 12 கற்களும், 12 வாசல்களும், 12 அஸ்திபாரங்களும் அவை யாவும் பிரதிநிதித்துவமாயிருந்தன. இதோ அவர்கள் அந்த நாட்களில் இருந்த தூதர்கள், செய்தியாளர்கள், 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருந்து செய்தியை புறக்கணித்தவர்கள் மேல் நியாயத்தீர்ப்பு வழங்குகிறார்கள். ஆமேன். அந்த மகத்தான நேரமோ வந்து கொண்டிருக்கிறது. ஆம், என்ன ஒரு நாள், என்ன ஒரு நேரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சபையே, நாம் எவ்வளவாக நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது வரப்போகும் இவைகளை குறித்து நாம் பேசுகிறோம். அது வரப்போகிறது. இப்பொழுது இன்றைக்கு இங்கு நாம் நிறுத்திக் கொண்டு நாம் விசுவாசத்தில் சரியாக இருக்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இப்பொழுது சில நிமிடங்களுக்கு ஜெயங்கொண்ட சிலரை குறித்து பேசுவோம். இன்றைய காலத்துக்கு இயேசு ஒப்பிட்ட நோவாவின் நாட்களில் நானோ 10 நிமிடங்கள் மாத்திரமே பேச வேண்டியவனா இருக்கிறேன். ஆனால் இப்பொழுது இதை பேசுவதற்கோ எனக்கு அரை மணி நேரம் பிடிக்கும். நான் இப்பொழுதுதான் 1வது பக்கத்தை துவக்குகிறேன். என்னால் முடிந்தால் எழுதி வைத்துள்ள சிலவற்றை விட்டுவிட்டு பேசவிருக்கிறேன். இந்நாளுக்கு முன்னடையாளமான நோவாவின் காலத்தில் இயேசு அதை குறிப்பிட்டு கூறினார். அதாவது நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும் என்றார். கவனியுங்கள், ஜலப்பிரளயத்துக்கு முன்னால் இருந்த காலத்தில் ஒருகால் கோடிக்கணக்கானவர் இருந்திருக்க கூடும். ஆனால் ஜெயங்கொண்டவர்களோ 8 பேர் மாத்திரமே. உண்மையாகவே 8 பேர் மாத்திரமே அசலாக ஜெயங்கொண்டவர்கள். அவர்கள் நோவாவின் 3 குமாரர்கள், அவர்களுடைய மனைவிகள், நோவாவும் அவன் மனைவியும். 8 பேர் ஜெயங்கொண்டு சரியான நேரத்தில் பேழைக்குள்ளாக பிரவேசித்தனர். அவர்கள் எப்படி அதை செய்தார்கள்? அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தனர். அவர்கள் பேழையின் வாசலுக்கு வெளியே மாட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் வாசலுக்கு உள்ளே இருந்தனர். ஓ என் அன்பார்ந்த நண்பர்களே, வாசல் அடைபட காத்திருக்காதீர்கள். இயேசுவோ நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும் என்றார். சகோதரனே, உங்களுக்கு நன்றி. அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். இப்பொழுது யாராகிலும் வாசலுக்கு வெளியே மாட்டிக்கொள்ளப் போகிறார்கள், அவர்களில் அநேகருக்கு நல்ல எண்ணம் இருந்திருக்க கூடும். என்றாகிலும் ஒரு நாள் அது நடக்கும் போது நாங்கள் சகோதரன் நோவாவோடு உள்ளே சென்று விடுவோம், ஏனென்றால் அவர் ஒரு அருமையான நபர் என்று நினைத்துக் கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் பாருங்கள், அது 8 பேரை மாத்திரமே உள்ளே விட்டது. இப்பொழுது சற்று ஆழ்ந்து சிந்தியுங்கள். நீங்கள் அதை குறித்து கவலையற்றவர்களாக இருப்பீர்களானால் துரிதமாக உள்ளே வந்து விடுங்கள். ஏனெனில் எந்த நேரத்திலும் வாசல் அடைபடக்கூடும். தேவனுடைய திட்டத்தில் எப்பொழுதுமே ஒரு பேழை இருந்து வந்துள்ளது. நோவாவின் காலத்தில் அவருடைய ஜனங்களை ரட்சிக்க ஒரு பேழை இருந்தது. நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் ஒரு உடன்படிக்கை பெட்டி இருந்தது. நியாயப்பிரமாண காலத்தில் அவர்கள் உடன்படிக்கை பெட்டிக்கு பின்னால் சென்றனர். இப்பொழுது 3வது யுகம், நோவாவின் காலம், மோசேயின் காலம், தற்போதைய காலம், இப்பொழுது ஒரு பேழை உள்ளது. அந்த பேழை ஒரு ஸ்தாபனம் அல்ல, அது நீங்கள் செய்யும் நற்கிரியைகள் அல்ல, அது ஒரே ஆவியினால். ரோமர் 8:1 நாம் எல்லோரும் அந்த ஒரே ஆவியினாலே ஒரே சரத்துக்குள்ளாக அந்த ராஜ்யத்தின் ஆதிக்கத்துக்குள் ஞானஸ்தானம் பண்ணப்படுகிறோம் என்று கூறப்பட்டுள்ளது. ஒரே ஆவியின் ஞானஸ்தானம். எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும், எவ்வளவு கெட்டவர்களாக இருந்தாலும், நீங்கள் எப்படி இருந்தாலும் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தில் நீங்கள் அந்த ராஜ்யத்திற்குள் வந்து விடுகின்றீர்கள். புரிகிறதா? அந்த ஒரே வழியில் மாத்திரமே நீங்கள் ஜெயங்கொள்ள முடியும். சிந்தப்பட்ட ரத்தத்தின் கீழுள்ள அனைவரும் ஜெயங்கொண்டவர்கள். ஏனெனில் நீங்களாகவே ஜெயங்கொள்ள முடியாது. அவரே உங்களுக்காக ஜெயங்கொள்ளுகிறார். நீங்கள் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறீர்கள். சகோதரன் பிரணாமே, நான் அதற்குள் இருக்கிறேன் என்று எப்படி அறிந்து கொள்வது? நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறாய் என்பதை கவனித்து பார். நீ சுற்றிலும் பார். நீ எந்த முயற்சியும் இன்றி தானாகவே அந்த வாழ்க்கை வாழ்கிறாயா என்று பார். இல்லாவிட்டால் நீ கடினமாக முயற்சி செய்து அந்த வாழ்க்கையை வாழ வேண்டியுள்ளதா? ஆனால் அப்படி செய்ய முயலாதே. நீ எப்போதாவது முயற்சித்துள்ளாயா? ஆம், அவ்வாறு செய்யாதே. அதுவோ குழந்தையின் கையை அரைக்கை சட்டைக்கைக்குள் நுழைப்பது போன்றதாகும். நீங்கள் பாருங்கள், அது எழுந்து கீழே விழுந்து புரண்டு எல்லாம் செய்யும், புரிகிறதா? ஆனால் அந்த குழந்தையால் தானாகவே கையை சட்டைக்குள் போட முடியாது. தேனே, உன் சட்டையை போட்டுக்கொள் என்று சொல்வீர்களேயானால் அதனால் அதை செய்ய முடியாது. அது சிறிய கையை மேலே தூக்கும், கீழே போடும். அதன் கையோ எல்லா இடங்களிலும் இருக்கும். அதற்கு ஆடாத உங்களுடைய கரமே தேவைப்படுகிறது. ஓ, என் கையை பிதாவினிடத்தில் சமர்ப்பித்து, கர்த்தராகிய இயேசுவே, என்னால் அதற்குள் கையை நுழைக்க முடியவில்லை, நீர் எனக்கு உதவி செய்யும், என் சட்டையை எனக்கு அணிவியும் என்று கூறுவதற்கு நான் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறேன். நான் முயற்சி செய்வதை விட்டுவிடுகிறேன், அவரே அதை செய்யட்டும். புரிகிறதா? அந்த சிறு குழந்தையோ தொடர்ந்து முயன்று கொண்டே இருந்து, ஓ, என்னால் அதை செய்ய முடியும், என்னால் அதை செய்ய முடியும் என்று கூறுமானால் அது எல்லா இடங்களுக்கும் நகர்ந்து சென்றாலும் அதனால் அதை செய்ய முடியாது. அப்படித்தான் உங்களாலும் செய்ய முடியாது, என்னாலும் செய்ய முடியாது. ஆனால் நாம் அமெரிக்கையாயிருந்து அவர் அதை செய்யும்படி சமர்ப்பித்தால் நலமாயிருக்கும். அப்படியே அவரிடத்தில் சமர்ப்பித்து, இதோ கர்த்தாவே, இதோ நான் இருக்கிறேன், நான் ஒன்றுபற்றவன், என்னை சமர்ப்பிக்கிறேன், நீர் என் கரத்தை சரியான இடத்தில் நுழைப்பீராக என்று கூறுவோமாக. அதுதான் வெற்றி, அதுவே ஜெயங்கொள்ளுதலாய் உள்ளது. நீங்கள் ஜெயங்கொள்ள வேண்டியது உங்களையும் உங்கள் கருத்துக்களையும் உங்கள் காரியங்களையுமே ஆகும். உங்களை அவரிடம் ஒப்புவியுங்கள், அவர் உங்களுக்காக ஜெயங்கொள்வார். அதற்கான வழியை அவர் அறிந்திருக்கிறார், நமக்கோ அது தெரியாது. நோவாவின் காலத்தில் ஜெயங்கொண்டவர்கள் 8 பேராயிருந்தனர். அவர்கள்தான் உள்ளே பிரவேசித்தனர், அவர்கள் உள்ளே மாட்டிக்கொண்டனர். இப்பொழுது நண்பர்களே பாருங்கள், அவர்களோ இதை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். அது தொலைக்காட்சியில் இருந்தாலும் அல்லது இல்லாமற் போனாலும் என மன்னிக்கவும், ஒரு ஒலிநாடாவில் பதிவாகிறது. நீங்கள் என்ன செய்தாலும், இப்பொழுது யார் கேட்டுக் கொண்டிருந்தாலும் அல்லது இனிமேல் யார் கேட்டாலும், காலம் தாமதமாகிவிட்டது. உங்களுக்கோ நல்லெண்ணம் இருக்கக்கூடும், ஆனாலும் உள்ளே வந்து விடுங்கள். இப்பொழுது கடினப்பட்டு முயற்சி செய்யாதீர்கள். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். தேவன் அதை செய்யட்டும். உங்களை அவரிடத்தில் ஒப்புவித்து தேவன் வாக்குத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் எனும் பரிபூர்ண திருப்தியான விசுவாசத்தோடு நடந்து செல்லுங்கள். அது ஒரு ஸ்தாபனத்தை சேர்வதோ, அதை விட்டு வேறொரு ஸ்தாபனத்தை சேர்வதோ, இங்கும் அங்கும் அல்லது வேறெங்கோ ஓடுவதோ, இதை முயற்சி செய்வதோ அல்ல. உங்களை தேவனிடம் ஒப்படைத்து அவரோடு நடந்து செல்லுங்கள். சமாதானத்துடன், அமைதியுடன், யாரும் உங்களை தொந்தரவு செய்யாதபடிக்கு அவரோடு தொடர்ந்து நடந்து கொண்டே இருங்கள். அதுவே சரியாகும். மனநல குலைச்சல் ஏற்பட்ட சகோதரனுக்கு அதைத்தான் நான் கூறினேன், புரிகிறதா? அவரிடம் உங்களை ஒப்புவியுங்கள், அவர் இருக்கிறார். நீங்கள் என்ன செய்திருக்கின்றீர்கள் என்றும், நீங்கள் இப்படி இருக்க இந்த விதமாய் செய்ய காரணம் என்னவென்றும் உங்களை குறித்த எல்லாமே அவர் அறிந்திருக்கிறார். இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இப்பொழுது அவர் உங்களிடம் கூறினார். இப்பொழுது நானோ நீங்கள் செய்ய வேண்டியதோ ஒன்றே ஒன்று, பழையவைகளை எல்லாம் மறந்துவிட்டு அவர் கூறினதை போய் செய்து தேவனுடைய மகிமையிலும் பிரசன்னத்திலும் உங்கள் எதிர்கால வாழ்க்கையை நடத்துங்கள் என்று கூறினேன். 8 பேர் ஜெயங்கொண்டவர்கள். தானியேலின் காலத்தில் அக்கினியின் சோதனைக்கும் சிங்கங்களின் சோதனைக்கும் நிற்கக்கூடிய 4 ஜெயங்கொண்டவர்கள் இருந்தார்கள். இப்பொழுது நாம் சோதிக்கப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். பின்னால் அமர்ந்து கொண்டிருக்கும் என் சகோதரனுக்கோ அது ஒரு நல்ல பாடமாயும் கூட உள்ளது. தேவனிடத்தில் சேருகிறவன் முதலாவது சோதிக்கப்பட வேண்டும். எதனால்? வார்த்தையினால் சோதிக்கப்பட வேண்டும். அது தேவனுடைய சோதனை. அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? தேவனிடத்தில் சேருகிறவன் சோதிக்கப்பட வேண்டும். அதுவே ஒரு உண்மையான பிள்ளை என்பதை காண்பிக்கிறது. ஆகையால் பாருங்கள், சோதிக்கப்பட வேண்டும். சோதனை நேரிடும் போது, அதாவது ஒரு சோதனை உங்களுக்கு நேரிடாமல் நீங்கள் ஜெயங்கொள்ள முடியாது. சோதனை உங்களுக்கு அளிக்கப்படுவதே நீங்கள் ஜெயங்கொள்ள முடிகிறதா இல்லையா என்று காண்பிப்பதற்காகவே ஆகும். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ என்று இயேசு கூறினார். சோதனை உங்களுக்கு நேரிடும் மிகப்பெரிய காரியம் இச்சோதனையே. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கலும் விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் என்று பேதுரு கூறினதாக வேதாகமத்தில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது என்று நான் நினைக்கிறேன். இது சோதனையின் நேரம். நாம் சோதிக்கப்படுகிற போது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அதுவே ஒரு நல்ல அத்தாட்சி. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள் அனைவருமே சோதித்தறியப்படுகின்றனர், சோதிக்கப்படுகின்றனர். தானியேல் என்னும் மனிதன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் காலத்தில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர் இருந்தனர். தானியேல் தீர்க்கதரிசியாயிருந்தான். அந்த காலத்தில் சபையின் எண்ணிக்கையோ அவ்வளவுதான். அதாவது மனவாட்டியை பொருட்படுத்தி கூறுகிறேன், சபையில் அநேகர் இருந்தனர். ஏறக்குறைய 20 லட்சம் பேர் அங்கே சென்றார்கள். ஆனால் ஜெயம் கொண்டவர்களின் எண்ணிக்கையோ அவ்வளவே. அந்த ஜெயங்கொண்டவர்கள் சோதிக்கப்பட்டனர். ஜெயங்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் சோதிக்கப்பட வேண்டும். அவர்கள் வார்த்தை கூறுவதை விட்டுவிடுங்கள், இல்லையே நீங்கள் எரிகிற சூளையில் போடப்படுவீர்கள் என்று கூறினார்கள். வார்த்தை கூறுவதை தவிர வேற எதையும் செய்ய அவர்கள் மறுத்துவிட்டனர். வார்த்தை உரைப்பதை செய்யாதிருக்க தானியேலுக்கு ஒரு சோதனை கொடுக்கப்பட்டது. அவர்கள் தேவாலயம் உள்ள திசையை நோக்கி ஜெபம் செய்ய வேண்டும் என்றும், அவர்கள் அப்படி ஜெபம் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து எல்லாவற்றிலிருந்தும் அவர்களை நீங்களாக்கி விடுவிக்க வேண்டும் என்றும் சாலமோன் விண்ணப்பம் பண்ணினான். ஆனால் இவர்களோ இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள் எவனாகிலும் ஒருவன் தேவாலயத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் அந்த மனிதன் சிங்கங்களின் கவியில் போடப்படுவான். நாங்கள் மேதியர் பெர்சியர், எங்கள் சட்டங்களை நாங்கள் மாற்ற முடியாது, அல்லது எங்களுடைய சட்ட பிரமாணங்களை திருத்திக் கொள்ள முடியாது என்று கூறினார்கள். அவர்களோ தானியேலுக்கு ஒரு கண்ணி வைத்தனர். அதை அந்த தீர்க்கதரிசி அறிந்திருந்தார் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அவர்கள் அவனுக்காக ஒரு கண்ணியை வைத்தனர். அவன் தாழ்மையாய் நடந்தான். ஜெபம் செய்ய வேண்டிய நேரம் வந்த போதோ அவனுடைய வீடாகிய எருசலேமில் பலிபீடத்தின் மேல் இருந்து கொண்டிருக்கும் ஒரு பலி இருந்ததென்று அவன் அறிந்திருந்தான். தானியேலோ அந்த வேவுக்காரர் யாருக்குமே பயப்படவில்லை. ஜன்னலை மூடி முழங்கார்படியிட்டு தேவனிடத்தில் கரங்களை உயர்த்தி ஜெபம் செய்தான். ஏன் பிழைத்தாலும் மறித்தாலும் அவன் வெற்றியை உடையவனாயிருந்தான். ஆகையால் வெற்றி அவனுக்கு அதிகமாக இருந்த காரணத்தால் சிங்கங்களோ அவனை தின்ன முடியவில்லை. புரிகிறதா? அவன் ஜெயம் கொண்டான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ அதிக வெற்றி கொண்டிருந்த காரணத்தால் அக்கிரியாரது அவர்களை எரித்து போட முடியவில்லை. உங்களுக்கு தெரியுமா, வெற்றியை எரித்து போடுவது அல்லது தின்று விடுவது அல்லது வேற ஏதாகிலும் செய்வது மிக கடினமான செயல். புரிகிறதா? எனவே அவர்கள் அதை உடையவர்களாயிருந்தனர். வேறொரு கதாபாத்திரத்தை குறித்து இங்கு நான் கூறலாம். லோத்தின் நாட்களில் இயேசு அதை குறிப்பிட்டார். 3 பேர் மாத்திரமே ஜெயங்கொண்டனர். லோத்தும் அவனுடைய 2 குமாரத்திகளுமே. அவனுடைய மனைவியும் கூட ஜெயங்கொள்ளவில்லை. அவள் புறப்பட்டாள். அவள் ஒரு முன்னடையாளமாயிருக்கிறாள். நமக்கோ நேரம் இருந்தால் நலமாக இருக்கும். என்னுடைய 30 நிமிடங்கள் இப்பொழுதே முடிந்துவிட்டது. புரிகிறதா? பார்த்தீர்களா? அவள் சரியாகத்தான் செய்தாள். அவள் எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டாள். இப்பொழுது நான் இதை உங்களிடம் சிறிது நேரம் கூற வேண்டும். உங்களில் அநேகரும் கூட புறப்பட்டீர்கள். உங்களில் அநேகர் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்த பிறகு, அது உண்மை என்று கண்டறிந்த பிறகு, அதில் நிற்க வேண்டும் என்று இவைகளை விட்டு புறப்பட்டீர்கள். நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனின் ரூபகாரப்படுத்துதலை கண்டிருக்கிறீர்கள். யாரோ ஒருவரால் அல்ல, அது ரூபகாரப்படுத்தப்பட்டது என்று வேறு ஒருவர் கூறின அடிப்படையில் அல்ல. அது எப்படி இருக்கும் என்று வேதம் கூறினதோ அப்படியே அது இங்கு அதனை செய்து கொண்டிருக்கிறது. அது சத்தியமாய் இருந்தது என்பதை நீங்கள் கண்டீர்கள். எனவே நீங்கள் சோதோமை விட்டு, ஸ்தாபனத்தை விட்டு, உங்களை ஒரு கோட்பாட்டிற்கு கட்டும் காரியங்களை விட்டு, பரிசுத்த ஆவித்தம்மை எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையின் மூலம் ரூபகாரப்படுத்துவதைக் கண்டு கிறிஸ்துவை பின்பற்ற புறப்பட்டீர்கள். வேறு விதமாக கூறினால், நீங்கள் கோட்பாடுகளுக்கு பதிலாக வேதாகமத்தையே ஏற்றுக்கொண்டீர்கள். நீங்கள் பின்பற்ற தீர்மானித்தீர்கள். நல்லது. லோத்தின் மனைவியும் அதைத்தான் செய்தாள் என்று உங்களுக்கு தெரியும். அவள் புறப்பட்டு செல்ல தீர்மானித்து தன் கணவனாகிய லோத்துடனும் தன் பிள்ளைகளுடனும் தன் அன்பார்ந்தவர்களுடனும் புறப்பட்டு சென்றாள். ஆனால் அவளுடைய இருதயத்திலோ புறப்பட்டு செல்ல வேண்டும் எனும் எண்ணம் இருக்கவில்லை. அவள் அப்பொழுதும் உலகத்தில் அன்பு கூர்ந்தாள். எனவே நீங்கள் புறப்பட்டு வெளியே வந்தாலும் உலகமானது உங்களுக்குள் இருக்க வழி உண்டு. புரிகிறதா? அவள் ஒருபோதும் ஜெயங்கொள்ளவே இல்லை. அவள் அந்த பாதையில் இருந்த போதிலும் அது முடிவில் அவளை முறியடித்து விட்டது. அவளோ திரும்பி ஒரு பெரிய பார்வை பார்க்க வேண்டியதாக இருந்தது. அங்குதான் அவள் மாட்டிக்கொண்டாள். நீங்கள் திரும்பி பாராதீர்கள், எந்த விருப்பமும் வைக்காதீர்கள், சென்று கொண்டே இருங்கள். உங்கள் சிந்தையை கல்வாரியின் மேல் வைத்து கிறிஸ்துவை நோக்கி சென்று கொண்டே இருங்கள். புரிகிறதா? அவள் ஜெயங்கொள்கிறவளாக புறப்பட்டாள். ஆனால் அவளோ ஜெயங்கொள்ளவே இல்லை. ஓ, அவள் ஸ்தாபனத்தை விட்டு விட்டாள். அவள் விட்டுவிட்டாள். அவள் லோத்துடன் சோதோமை விட்டு வெளியே நடந்தாள். ஆனால் அவள் திரும்பி சென்று தன் தலைமுடியை கத்தரித்துக் கொள்ள விரும்பினாள். நான் என்ன பொறுப்படுத்தி கூறுகிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். புரிகிறதா? அவள் திரும்பிச் செல்ல வேண்டியதாக இருந்தது. அவளால் சோதனையில் நிற்க முடியவில்லை. மற்றவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவள் திரும்பி பார்த்தாள். ஓ, மொத்தத்தில் எனக்கோ சில நல்ல நண்பர்கள் அங்கிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். மொத்தத்தில் எப்படியாயினும் இது ஒரு சிறு அசைவாக இருக்கக்கூடும். அது சரியா இல்லையா என்று எனக்கு தெரியாது. இந்த மனிதர் கூறுவது மாத்திரம் எனக்கு தெரியும். அவர் எனக்கு கணவனாக இருந்த போதிலும், ஆனால் அதே சமயத்தில், அதாவது உங்கள் போதகர் ஆவிக்குரிய விதத்தில் உங்கள் கணவராயிருக்கிறார். நீங்கள் பாருங்கள், இப்பொழுது அது சரியா தவறா என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை அவருடைய வெளிப்பாடு சரியில்லாமல் இருக்கக்கூடும். அப்படியானால் உனக்கு பரிபூர்ண திருப்தி இல்லை என்றால் அது தேவனுடைய வார்த்தை என்று நீ பரிபூர்ணமாய் அறிந்திருக்கவில்லை. அப்படியானால் நீ போகவே முடியாது. புரிகிறதா? நீ உண்மையில் அதற்கு உன்னை முற்றிலுமாக விற்று போட வேண்டும். நீ அதை அறிந்திருக்க வேண்டும். வெறுமன மற்றவரது செய்ய காண்கிறேன், நான் ஒரு அடையாளத்தை காண்கிறேன் என்று நீ கூறுவதல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்தனர் என்று உங்களுக்கு தெரியும். அதை இதற்கு ஒப்பிட முடியும். அவர்களோ 20 லட்சம் பேர்களாய் புறப்பட்டனர். ஆனால் 2 பேர்களில் முடிவடைந்தனர். உண்மையே, அவர்கள் தேவனுடைய கிரியைகளை கண்டனர். அவர்கள் ஆவியின் வெளிப்படுத்துதலை கண்டனர். அவர்கள் எகிப்தில் மகத்தான வல்லமையான அற்புதங்கள் நிகழ்வதை கண்டனர். அவர்கள் புறப்பட்டு வெளியே வந்தனர். ஆனால் அந்த எண்ணம் அவர்கள் இருதயத்தில் இருக்கவில்லை. அவர்களோ ஜெயங்கொள்ளவில்லை. அவர்கள் வெறுமன வெளியே வந்தனர். இயேசுவோ அவர்கள் மனாந்திரத்தில் அழிந்து நித்தியமாக மரித்து போனார்கள் என்றார். அவர்கள் ஒவ்வொருவரும் மரித்து போனார்கள். அது நித்திய பிரிவினையை குறிக்கிறது. அவர்கள் ஒவ்வொருவரும் வனாந்திரத்தில் அழிந்து மாண்டனர். ஆனால் யோசுவா காலேப் என்று இருவர் இருந்தார்கள். அது பலபரீட்சைக்கு வந்தபோது தடங்கல்கள் மிக பெரியதாக இருந்தன. அவர்களுக்கு முன்பாக அவர்கள் வெட்டுக்களிலே போல காணப்பட்டார்கள். யோசுவா காலேபோடு சேர்ந்து கொண்டு, நாம் அதை எளிதில் ஜெயித்துக் கொள்ளலாம் என்று கூச்சலிட்டார். ஏன்? தேவன் அவனமாக கூறியிருந்தார். அவர்கள் ஜெயங்கொண்டவர்களாக இருந்தனர். அவர்களோ ஜெயங்கொண்டனர். ஜனங்களை கொண்ட அந்த பெரிய ஸ்தாபனத்தில் அவர்கள் இருவர் மாத்திரமே தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டியாய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு செல்லும் சிலாகியத்தை பெற்றிருந்தனர். யோசுவாவும் காலேபும் 2 தளபதிகளாக முன்வரிசையில் நடந்து நதி வரைக்கும் அவர்களை நடத்தி நதியை கடக்க செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் அவர்களை கொண்டு சென்றனர். ஏன்? என்ன நடந்த போதிலும் கவலைப்படாமல் அவர்கள் வார்த்தையை விசுவாசித்தனர். அதன் பின்னர் தாத்தான் எழுமினான். சரியா கூறினால் தாத்தான் எழுமினான், கோராவும் எழுமினான். தேவன் மோசையை முற்றிலுமாக ரூபகாரப்படுத்தின பின்பும் அவர்கள், இந்த மனிதன் தன்னை எல்லோரிலும் மேலாக உயர்த்திக் கொள்ள பார்க்கிறான், மற்றவர்களை விட தான் பரிசுத்தன் என்று எண்ணிக்கொள்கிறான் என்றார்கள். அவர்களோ, நாம் ஒரு மக்கள் குடும்பினை துவங்குவோம், நாம் இதை அதை அல்லது மற்றதை செய்வோம், நாம் நமக்கு ஸ்தாபனங்களை ஏற்படுத்துவோம், நாம் ஏற்படுத்திக் கொள்வோம் என்று கூறினார்கள். அவர்களோ மறித்து அழிந்து போயினர். ஆனால் அந்த மனுஷரோ தேவனுடைய வார்த்தையை உடையவர்களாக இருந்தனர். அவர்கள் அதில் நிலை நின்றார்கள். அவர்கள் அதில் பிரவேசித்தனர். தொடங்குகிறவன் அல்ல, முடிக்கிறவனே. அநேகர் ஓட்டத்தை துவங்குகிறார்கள், ஆனால் ஒருவன் மாத்திரமே அதை முடிக்கிறான். அநேக சபைகள், அநேக ஜனக்குழுக்கள் துவங்கக்கூடும், ஆனால் ஒரு குழு மாத்திரமே முடிக்கும். அவர்கள்தான் ஜெயங்கொள்ளுகிறவர்கள். லோத்தின் நாட்கள், ஆம், லோத்தின் மனைவியோ ஒரு பெரிய பார்வை பார்த்து, ஓ, நான் இன்னார் இன்னாரை அங்கு விட்டு வந்து விட்டேன், நாம் அவர்களோடு அருமையான தருணம் அனுபவித்தோம், அதை என்னால் ஒருபோதும் மறக்கவே முடியாது என்று கூறினாள். நோவாவின் நாட்களில் நடந்தது போல அவளோ வாசலுக்கு வெளியே மாட்டிக்கொண்டாள். அவள் மேல் இரக்கம் காண்பிக்கப்படாமல் வெளியே தள்ளப்பட்டு கதவு அடைக்கப்பட்டது. அவள் அழிந்து போனாள். அந்த உப்புத்தூண் இன்றைக்கும் அங்கு நின்று கொண்டிருக்கிறது. அதிலிருந்து ஒரு துண்டை உடைத்து எடுத்து விட்டால் அந்த உப்புத்தூணோ மீண்டும் வளர்கிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள். எனக்கு தெரியாது. நீங்கள் சோதோம் குமரா என்ற திரைப்படத்தை பார்த்தால் அந்த அசலான உப்புத்தூண் அங்கு நின்று கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம். இப்பொழுது உப்புத்தூணுக்கும் அக்கினிஸ்தபத்துக்கும் வித்தியாசம் உண்டு. புரிகிறதா? நீங்கள் இவ்விரண்டில் ஒரு வழியில் மாத்திரமே செல்ல முடியும். ஆம், யோவான் ஸ்நானகனின் காலத்தில் இருந்ததை கவனியுங்கள். யோவான் ஸ்நானகன் காலத்தில் 6 பேர் மாத்திரமே ஜெயங்கொண்டவர்களாக காணப்பட்டனர். எல்லா காலங்களிலும் ஜெயங்கொண்டவர்கள் இருந்தனர். யோவானின் காலத்தில் 6 பேர் இருந்தனர். அவர்கள் யோசேப்பும் மரியாளும், சகரியாவும் எலிசபெத்தும், சிமியோனும் அன்னாளும். ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆண் ஒரு பெண். புரிகிறதா? கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உதாரணம். கிறிஸ்துவும் சபையும், கிறிஸ்துவும் சபையும், கிறிஸ்துவும் சபையும். பார்த்தீர்களா? புரிகிறதா? கவனியுங்கள், அது மாம்ச பிரகாரமான மனிதனிலிருந்து தொடங்குகிறது. இல்லை, யோசேப்பு மாம்ச பிரகாரமான மனிதன். யோசேப்பு அவன் என்னவா இருந்தான்? அவன் தச்சன். அதன் பிறகு ஆசாரியன். அவன் என்னவா இருந்தான்? பாருங்கள், கர்த்தருடைய வீட்டில் ஒரு ஊழியக்காரன் சகரியா. அதிலிருந்து தீர்க்கதரிசியாகிய சிமியோனும் ஒரு தீர்க்கதரிசனியும். பார்த்தீர்களா? நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம். ஆமென். நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீர்களா? பரிபூர்ணமாக 6 பேர் ஜெயங்கொண்டனர். அக்காலத்தில் இருந்த மற்றவரும் அவர்களும் தங்களுடைய பலியையும் மற்ற ஒவ்வொரு காரியத்தையும் செலுத்தினர். ஆனால் இவர்கள் மாத்திரமே தெரிந்து கொள்ளப்பட்டனர். இவர்கள் ஜெயங்கொண்டனர். கவனியுங்கள், ஒவ்வொரு சபை காலத்திலும் ஜெயங்கொண்டவர்கள் இருந்தனர். ஒவ்வொரு சபை காலத்திலும் ஒவ்வொரு குமாரன் அவர்கள் அக்காலத்தின் சோதனையின் மேல் ஜெயங்கொண்டனர். அதற்கு ஆதாரமான வேதவாக்கியங்களை இங்கு குறித்து வைத்திருக்கிறேன். அவைகளை கூற இப்பொழுது உண்மையாகவே நேரமில்லை என்று நான் நினைக்கிறேன். ஆனால் சபையின் காலங்கள் ஒவ்வொன்றிலும் அவர்கள் இருந்ததை நாம் அறிவோம். இப்பொழுதும் அவ்வாறே உள்ளது. அது யாரோ ஒருவர் என்பதை போன்று உள்ளது. பாருங்கள், நான் துவக்கத்தில் கூறினது போன்று நீங்கள் தோல்வியடைந்தவர்களாகவே பிறந்தீர்கள். அந்த பிறப்பு உங்களை ஒருபோதும் ஜீவனுக்கு கொண்டு வர முடியாது, ஏனெனில் நீங்கள் தோல்வியடைந்தவர்களாய் பிறந்தீர்கள். நீங்கள் தோல்வியடைந்த உலகில், தோல்வியடைந்த மக்களின் மத்தியில், தோல்வியடைந்த கோட்பாடுகளின் மத்தியில், தோல்வியடைந்த ஸ்தாபனங்களின் மத்தியில் இருக்கிறீர்கள். நீங்கள் எவ்வகையிலாவது வெற்றி அடைய வேண்டும். அது ஒரு லீலி புஷ்பத்தை போன்றது. ஒரு லீலி புஷ்பமோ எல்லா மலர்களை காட்டிலும் மிக அழகானது என்று நான் நினைக்கிறேன். எனக்கோ வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம் கலந்த லீலி புஷ்பம் மற்றும் குளத்தில் லீலி புஷ்பம் என்றால் மிகவும் பிரியம். குளத்தில் வளரும் தண்ணீர் லீலி புஷ்பத்தை போல் அழகானது எதுவும் இல்லை என்றே நான் கருதுகிறேன். அது எவ்வளவு பிரகாசமாய் உள்ளது! இப்பொழுது அது எதிலிருந்து தோன்றுகிறது? குளத்தின் அடியில் உள்ள சேற்றில் புதைந்துள்ள ஒரு சிறு விதையிலிருந்து அது தோன்றுகிறது. அதுவோ சேற்றில் உள்ள போது அது மலராகும் போது உள்ள எல்லா பிரகாசத்தையும் தன்னுள் அடக்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதில் ஏதோ ஒன்று உள்ளது என்பதை அது அறிந்து அனுதினமும் பாடுபட வேண்டியதாய் உள்ளது. அது கருப்பாய் உள்ளது, அது அழுக்காய் உள்ளது, அது சேறு நிறைந்தது, அது சகதியில் இருப்பதால் அதுவும் சகதியைப் போல குழகுழவென்று உள்ளது. இருப்பினும் அது சேற்றின் வழியாகவும் அழுக்கின் வழியாகவும் தண்ணீரின் வழியாகவும் தள்ளிக்கொண்டு மேலே வந்து வெளிச்சத்தில் தன் தலையை வெளியே நீட்டி அதற்குள் இத்தனை காலமாக மறைந்திருந்த அனைத்தையும் வெளிப்படுத்துகிறது. அதுவே ஜெயங்கொள்ளுகிறவனாய் உள்ளது என்று நான் நினைக்கிறேன். அவர் ஒரு சமயம் பாவத்தில் மூழ்கியிருந்து தவறான செயல்களை புரிந்து வந்தார். அதை குறித்து இப்பொழுது கவலை கொள்ள வேண்டியதில்லை. ஒரு காலத்தில் தவறான செயல்களை புரிந்து வந்தான், பிறகு இப்பொழுது ஏன் மறுபடியும் குளத்தை திரும்பி பார்க்க வேண்டும்? புரிகிறதா? பாருங்கள், தேவன் அவருடைய முன்குறித்தலின் மூலம் இந்த விதையை ஜீவனுக்கு கொண்டு வந்து அது தன்னை வெளிப்படுத்தும்படி செய்துவிட்டார். இப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலாக அது ஜெயங்கொண்டு விட்டது. புரிகிறதா? அது அங்கே சேற்றில் புதைந்து கிடந்திருந்த போது தன்னை வெளிப்படுத்தவில்லை. அது தன்னை வெளிப்படுத்துவதற்கென மேலே எழும்பி வருகிறது. அவ்வாறே நீங்களும் உங்களுடைய பாவத்திலும் விபச்சாரத்திலும் நீங்கள் வாழ்ந்து வந்த ஒவ்வொரு காரியத்திலும் இருந்த போது நீங்கள் எதையுமே வெளிப்படுத்தவில்லை. ஆனால் அங்கு ஒரு வித்து இருந்தது. அது வெளிச்சத்துக்குள் தன்னை தள்ளிக்கொள்ள தருணம் கிடைத்தது. இப்பொழுதோ நீங்கள் குமாரனின் வெளிச்சத்தினால் இயேசு கிறிஸ்துவின் பிரசனத்தில் இருக்கிறீர்கள். அதுவே நீங்கள் துவக்கத்தில் உண்மையில் என்னவா இருந்தீர்கள் என்பதை வெளிக்கொண்டு வந்தது. நான் கூறுவதன் அர்த்தமோ உங்களுக்கு புரிகிறதா? நீங்கள் வெளிச்சத்தை கண்டீர்கள், நீங்கள் மறந்து விட்டீர்கள், உங்கள் இருதயத்தை திறந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் லீலி புஷ்பமாக இருக்கிறீர்கள். லீலி புஷ்பம் என்பதன் பேரிலான என் பிரசங்கம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? சங்கை லீலி புஷ்பம், அது எப்படியாய் பாடுபட்டு உழைக்கிறது, ஆனால் அதே சமயத்தில் அது நூற்கிறதில்லை. என்றாலும் சாலமோன் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போல் ஆகிலும் உடுத்தியிருந்ததில்லை. அதை கவனித்து பாருங்கள். அது தனக்கென்று எதையுமே எடுத்துக் கொள்வதில்லை. லீலி புஷ்பம் தன்னை குறித்து கவலை கொள்வதில்லை. அது என்ன செய்கிறது? மற்றவர்கள் காணத்தக்கதாக தன் ஜீவனையும் அழகையும் வெளிப்படுத்துகிறது. மற்றவர்கள் மகிமையை காணும்படியாக சேற்றினுள் புதைந்திருந்த போது அதற்குள் என்ன இருந்தது என்பதை அதன் ஜீவன் மூலம் வெளிப்படுத்துகிறது. இப்பொழுது அது மேலே உள்ளது. அதுதான் ஜெயங்கொள்ளுதல். அது சேற்றை ஜெயங்கொண்டது. அது உலகத்தின் காரியங்கள் மேல் ஜெயங்கொண்டது. இப்பொழுதோ தன்னை இலவசமாக வெளியே காண்பிக்கிறது. எல்லோரும் அதை காணலாம். அதன் வாழ்க்கையை நீங்கள் உங்கள் விரலை சுட்டி காட்டியதும் கூற முடியாது. புரிகிறதா? அது உண்மையான ஒரு ஜெயங்கொள்பவனாயிருக்கிறது. அதற்கு விரோதமாக நீங்கள் ஒன்றையுமே இப்பொழுது கூற முடியாது. அது சேற்றிலிருந்து தோன்றினது என்று மாத்திரம் கூறலாம். ஆனால் இப்பொழுது அது சேற்றில் இல்லை, அது அதிலிருந்து மேலே வந்துவிட்டது. ஆமேன். அது முன்பு என்னவாய் இருந்தது என்பதை நீங்கள் இப்பொழுது சுட்டிக்காட்ட முடியாது. இப்பொழுது அது என்னவாய் உள்ளது? அது மேலே வந்துவிட்டது. அதன் பின்னர் தேனி அங்கு வந்து, இது அற்புதமான நறுமணமாய் உள்ளது, நான் போய் என்னுடைய வேலையை நான் செய்வேன் என நினைக்கிறேன் என்று கூறுகிறது. லீலை புஷ்பமோ தன் இருதயத்தை திறந்து கொடுத்து இப்பொழுது வா சரி என்கிறது. தேனியோ அதிலிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்கிறது. பார்க்கிறீர்களா? அது உண்மையான ஒரு போதகராய் உள்ளது. அது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆனால் பாருங்கள், அது எங்கிருந்து வந்தது என்று பாருங்கள். அது அதனை செய்ய ஜெயங்கொள்ள வேண்டியதாக இருந்தது. ஒரு காலத்தில் அவன் அல்லது அவள் இளமையாகவும் சிகப்பாகவும் அழகாகவும் இருந்தனர். அவர்களோ அநேக சோதனைகளின் வழியாக நடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. ஆனால் அவை அனைத்தையும் அவர்கள் ஜெயங்கொண்டார்கள். புரிகிறதா? அவர்கள் ஜெயங்கொண்டு விட்டார்கள். இப்பொழுதோ அவர்கள் கிறிஸ்துவின் அழகை தங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கவனியுங்கள், சேற்றின் வழியாக வெளிப்படுத்துதல். நாம் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று இயேசு நமக்கு ஒரு உதாரணத்தை அளித்தார். இப்பொழுது ஜெயங்கொள்வது எப்படி என்று நாம் அறிய விரும்புகிறோம். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று இயேசுவானவர் நமக்கு கூறினார். பாருங்கள், தாழ்மை. அவர் ஒரு சிலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு சீஷர்களுடைய கால்களை கழுவி அவைகளை துடைத்தார். பரலோகத்தின் தேவன் தம்மை தாழ்த்தினார். நாமோ தாழ்த்தப்பட வேண்டும் என்று விரும்புவதில்லை. அந்த காரணத்தினால் தான் பெண்கள் தங்களுடைய தலைமுடி வளர்விடுவதை விரும்புவதில்லை. புரிகிறதா? அந்த காரணத்தினால் தான் பெண்கள் உடை உடுத்துவது போல் உடுத்துவதையும் அவர்கள் விரும்புவதில்லை. அவ்வாறே ஆண்களும் விரும்புவதில்லை. பாருங்கள், அதே காரியம் தான் அவர்கள் விரும்புகிறதே இல்லை. அவர்கள் அவ்வாறு செய்ய அவமானம் அடைகின்றனர். ஆனால் இயேசு எப்பொழுதுமே, அவர் யார் என்பதை பாருங்கள், பெருந்தன்மை. நான் ஒன்றை கூறப்போகிறேன், பெருந்தன்மை தன்னைத்தான் தாழ்த்திக் கொள்ளும். மகத்தானதோ தன்னை தாழ்த்திக் கொள்ளுகிறது. மேன்மை, புகழ் வாய்ந்த சிலரை சந்திக்கும் சிலாகியம் எனக்கு கிடைத்தது உண்டு. ஆனால் சில நபர்களோ ஒரு மாற்று உடையையும் சட்டைப்பையில் 50 சென்ட் காசையும் வைத்துக் கொண்டு அவன் ஒன்றுமில்லாதவனாய் இருக்கும் போதே தன்னை உயர்ந்தவன் என்று நினைத்துக் கொள்ளுகிறான். ஆனால் நான் உயர்ந்த மனிதர்களோடு நின்றதுண்டு. அவர்களோ பழகிதாய் போய்விட்ட சட்டைகளையே அணிந்து கொண்டு நீங்கள் உயர்ந்தவர்கள் என்று நினைக்கும்படி செய்து விடுகிறார்கள். புரிகிறதா? பெருந்தன்மை என்பது தாழ்மை. சபையே, அதை மறந்துவிடாதே. பெருந்தன்மை எப்பொழுதும் தாழ்மையில் வெளிப்படுகிறது. நீங்கள் எவ்வளவு அருமையாக இருக்க முடியும் என்பதில் அல்ல. இப்பொழுது நீங்கள் சுத்தமில்லாமல் இருக்க வேண்டும் என்று நான் கூறவில்லை. நான் ஆவியில் தாழ்மையை குறித்து கூறுகிறேன். புரிகிறதா? நீங்கள் சென்று உங்கள் உடைகளை துவைக்கவில்லை என்று மாற்றத்தில் கூறவில்லை. அதாவது நீங்கள் அதை செய்ய வேண்டும், அது உங்களுக்கே தெரியும். புரிகிறதா? ஆனால் நான் தாழ்மையை, உண்மையான தாழ்மையை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏதோ ஒன்றை அணிந்து கொள்வதல்ல, தாழ்மையான ஒன்றை, உண்மையான தாழ்மையே. அதை எப்படி செய்ய வேண்டும் என்று இயேசு நமக்கு கூறியிருக்கிறார். அவர் ஜெயங்கொண்டார். ஜெயங்கொள்ளுதல் என்றால் சோதனைக்கு நிற்பது என்று பொருள். அது உண்மை. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் செய்தது போல, இயேசு தமது சத்துருக்களின் மத்தியில் செய்தது போல, அவர் சோதனையை மேற்கொண்டார். அவர் சோதிக்கப்பட்ட எல்லாவற்றிலும் மேற்கொண்டார். வியாதி அவரை சந்தித்த போது மேசியாவாகி அவர் அவர்களை சுகப்படுத்தினார். மரணம் அவரை சந்தித்த போது அவர் அவர்களை உயிரோடு எழுப்பினார். கல்வாரியில் தமது சொந்த மரணம் அவரை சந்தித்த போது அவர் தம்மை ஒப்புவித்ததன் மூலம் அதன் மேல் வெற்றி சிறந்தார். எப்படி? வார்த்தையின் மூலம். அவர் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். வார்த்தை அவ்வாறு உரைத்திருந்தது. புரிகிறதா? மரணம் அவரை சந்தித்த போது அவர் அதன் மேல் வெற்றி சிறந்தார். அவர் மரணத்தை ஜெயங்கொண்டார். நரகம் அவரை சந்தித்த போது அவர் அதன் மேல் வெற்றி சிறந்து நரகத்தை ஜெயங்கொண்டார். ஆம், கல்லறை அவரை சந்தித்த போது அவர் கல்லறையை ஜெயங்கொண்டார். எப்படி? எல்லாவற்றையும் வார்த்தையினாலும் தாழ்மையினாலும். ஓ என்னே, அவர் உண்மையான மனிதன். அந்த ஒருவரே உங்களுடைய உதாரணமாக இருக்கிறார். புரிகிறதா? அவர் ஒவ்வொரு காரியத்தையும் அடங்கடித்து அதை ஜெயங்கொண்டார். பாருங்கள், சோதனையோ அவருக்கானதா இருந்தது? அது உங்களுக்கு தெரியுமா? வேதமோ அவர் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிறார் என்று உரைத்துள்ளது. அவர் மது அருந்தும் விஷயத்தில் சோதிக்கப்பட்டார். அவர் பெண்களால் சோதிக்கப்பட்டார். அவர் எதை கொண்டெல்லாம் சோதிக்கப்பட வேண்டுமோ அவை அனைத்தினாலும் சோதிக்கப்பட்டார். நாம் சோதிக்கப்படுவது போல அவர் சோதிக்கப்பட்டார். அவர் ஒரு மனிதராய் இருந்தார். அதே சமயத்தில் அவர் மீது நீங்கள் குறை கூற முடியாமற் போயிற்று. ஆமையா, ஜெயங்கொள்ளுதல் என்றால் பிசாசின் தந்திரங்கள் ஒவ்வொன்றையும் அடையாளம் கண்டுகொள்ளுதல் என்று அர்த்தம். அநேகர் பிசாசு என்று ஒன்று இல்லை என்றும் அது வெறுமன ஒரு கற்பனை எண்ணம் என்றும் கூறுகிறார்கள். அதை நம்பாதீர்கள். பிசாசு உண்மையாகவே இருக்கிறார். நீங்கள் இருப்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மையாக பிசாசு இருக்கிறார். ஒரு உண்மையான பிசாசை, அவனை நீங்கள் உண்மையாகவே அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அவன் ஒரு பிசாசு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் நீங்கள் அவனை அடையாளம் கண்டுகொண்டு அவன் ஒரு பிசாசு என்றும் அவன் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறான் என்றும் அறிந்து கொண்ட பின்பு அவனை ஜெயங்கொள்ள வேண்டுமானால் உங்களில் இருக்கிற தேவன் அவனை விட பெரியவரும் வல்லமை உள்ளவரும் என்று உங்களில் இருக்கிற அவர் அவரை ஏற்கனவே ஜெயங்கொண்டு விட்டார் என்று அடையாளம் கண்டு அறிந்திருக்க வேண்டும். அவருடைய கிருபையினால் நீங்கள் அவனை மிஞ்சினவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். நீங்கள் அவனை அடையாளம் கண்டு கொள்ளும் போது அதுதான் உண்மையான ஜெயங்கொள்ளுதல். நீங்களோ திரும்பி பார்த்து நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன், நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன் என்று கூறுவீர்களேயானால் அப்பொழுது இல்லை, நீங்கள் தோல்வி அடைந்து விட்டீர்கள். ஆனால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பில்லை. அப்படியானால் நீங்கள் ஜெயங்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்கின்றீர்கள். அவன் ஒரு பிசாசு என்பதை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். நீங்களோ, எனக்கு ஒரு வியாதி உண்டு, அது வியாதி என்று நான் நம்பவில்லை என்று சொல்ல முடியாது. ஓ ஆமாம், அது ஒரு வியாதிதான். உங்களுக்கு புற்றுநோய் உள்ளது என்று வைத்துக் கொள்வோம். அது புற்றுநோய் என்று நீங்கள் நம்பவில்லை, ஆனால் அது புற்றுநோய் தான். அது புற்றுநோயே. ஆனால் ஞாபகம் கொள்ளுங்கள், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், உங்களில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியத்தை ஏற்கனவே ஜெயம் கொண்டு விட்டார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அவர் உங்களில் இருக்கிறபடியால் அவர் மூலமாய் நீங்கள் ஜெயம் கொள்ள முடியும். அதுவோ முற்றிலும் நியாயமானது. அப்படித்தான் வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஜெயம் கொள்ளுதல். நான் வேகமாக முடிக்க வேண்டும். நான் ஏற்கனவே 45 நிமிடங்கள் பேசிவிட்டேன். இப்பொழுது அளிக்கப்பட்ட நேரத்தை காட்டிலும் நான் அதிக நேரம் பேசிக் கொண்டிருக்கிறேன். கவனியுங்கள், ஜெயம் கொள்ளுதல். உங்களில் இருக்கிற தேவன் அவரை விட பெரியவர். இப்பிரபஞ்சத்தின் தேவன் உங்களில் இருக்கிற பரலோகத்தின் தேவனை பார்க்கிலும் பெரியவன் அல்ல. வெளிச்சத்துக்கு முன்னால் இருள் ஒருபோதும் நிற்க முடியாது. இப்பொழுது வெளிச்சத்துக்கு முன்னால் இருள் நிற்க முடியாது. அது எவ்வளவு இருளாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. வெளிச்சம் அதை அகற்றிவிடும். இருள் அதற்கு முன்னால் நிற்க முடியாது. மகிமை. ஆனால் நீங்கள் எவ்வளவு இருளை வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு அதை எப்பொழுதாயிலும் வெளிச்சத்துக்கு முன்பாக நிறுத்தி என்ன சம்பவிக்கிறது என்று பாருங்கள். உங்களில் இருக்கிறவர் தான் அந்த வெளிச்சம். உலகத்தில் இருப்பவன் தான் அந்த இருள். எனவே வெளிச்சம் இருளின் மேல் ஜெயம் கொள்ளும் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறே கிறிஸ்துவுக்குள் இருக்கும் மனிதனும் அவன் உலகத்தின் காரியங்களின் மேல் ஜெயம் கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்திருக்கிறான். ஆமே. அது உங்களை கட்டி வைக்கவே முடியாது. நீங்கள் சுவாதீனர். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அங்குதான் காரியம். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இப்பொழுது நீங்களோ பின்னோக்கி பார்த்து நீங்கள் ஆக்கிரமிப்புக்குட்படுவீர்கள் என்று காணப்பட்டால் அப்பொழுது நீங்கள் இன்னும் உலகத்தில் இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் அதை காட்டிலும் உயர வாழ்வீர்களானால் உங்களில் இருக்கிறவர் இருளுக்கு உயரவங்களை நடத்தியிருக்கிறார். லீலி புஷ்பத்தை போன்று அது சேற்றின் இருளுக்கு உயர உள்ளது. அது சேற்று தண்ணீரின் இருளுக்கு உயர உள்ளது. அது ஒளியிலிருந்து கொண்டு அது சேற்றை விட்டு வெளிவருவதற்கு முன்பு அதற்குள் இருந்த அழகை பிரதிபலிக்கிறது. ஆமேன். இப்பொழுது நானோ ஒரு கூச்சலிடும் கிறிஸ்தவனாக இருப்பதை போன்று உணர்கின்றேன். துவக்கத்தில் தேவன் அதற்குள் வைத்திருந்தது தள்ளிக்கொண்டே மேலே வந்து ஜெயம் கொண்டது. அது ஓட்டை ஜெயம் கொண்டது. அது சேற்றை ஜெயம் கொண்டது. அது தண்ணீரை ஜெயம் கொண்டது. அது எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டு ஒரு ஜெயம் கொள்பவனாக இருந்து தேவனுடைய அழகையும் மகிமையும் பிரதிபலித்தது. அப்படித்தான் ஒவ்வொரு விசுவாசியும் செய்கிறான். அப்படித்தான் நோவா செய்தான். அப்படித்தான் லோத்து செய்தான். அந்த விதமாகவே செய்தனர். அவர் எப்படிப்பட்ட குழப்பத்தில் இருந்தான் என்று பாருங்கள். அப்படித்தான் மோசே செய்தான். அப்படித்தான் யோசுவா செய்தான். அப்படித்தான் தானியல் செய்தான். அப்படித்தான் சாத்ராக் மேஷாக் செய்தனர். அப்படித்தான் யோவான் ஸ்நானகன் சகரியா எலிசபெத் செய்தனர். அப்படித்தான் சிமியோன் அன்னாள் மற்றும் அவர்கள் ஒவ்வொருவரும் செய்தனர். அவர்கள் தங்களை சுற்றிலும் இருந்த சேற்றை, அவர்கள் புதைந்து கிடந்திருந்த சேற்றை ஜெயம் கொண்டனர். அவர்கள் அதற்குமே தங்கள் தலைகளை நீட்டி தேவனுடைய மகிமையை பிரகாசிப்பித்தனர். அதைத்தான் உண்மையான கிறிஸ்தவன் எவனும் செய்கிறான். ஞாபகம் கொள்ளுங்கள், அதை எப்படி செய்வது என்பதை இயேசு அவளுக்கு காண்பித்தார். இயேசு கிறிஸ்துவின் சோதனையில், 40 நாட்களின் சோதனையில் எந்த மனிதனும் சோதிக்கப்படாத அளவுக்கு அவர் சோதிக்கப்பட்டார். கவனியுங்கள், அதை ஜெயம் கொள்வது எப்படி என்று அவர் காண்பித்தார். இப்பொழுது இன்னும் சில நிமிடங்களில் நான் முடித்து விடுவேன். பாருங்கள், அதை எப்படி செய்வதென்று அவர் காண்பித்தார். அவர் எப்படி ஜெயம் கொண்டார்? வார்த்தையினால். அதை கொண்டுதான் அவர் ஜெயம் கொண்டார். ஏனெனில் அவரே வார்த்தையாயிருந்தார். இயேசு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் என்றார். அப்பொழுது நீங்கள் வார்த்தைக்கு, வாக்குத்தத்தமான வார்த்தைக்கு திரும்புகிறீர்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் வாக்குத்தத்தமாக அளிக்கப்பட்டுள்ள வார்த்தை என்ன? உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்படியானால் நான் எப்படி ஜெயம் கொள்வது? நான் அல்ல, எனக்குள் இருக்கும் வார்த்தை. வார்த்தையே தேவன். அப்படியானால் எனக்குள் இருக்கும் வார்த்தையின் காரணமாக நான் உலகத்தின் காரியங்களின் மேல் ஜெயம் கொள்ளுகிறேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்களோ உங்களை மேலே தள்ளிக்கொண்டே இருங்கள். நீங்கள் நிச்சயமாகவே மேலே வந்து விடுவீர்கள். புரிகிறதா? நீங்கள் மேலே வந்துதான் ஆக வேண்டும். அவருடைய 40 நாட்களின் சோதனையில் அவர் தேவனுடைய வார்த்தையினால் ஜெயம் கொண்டார். நான் இங்கு சில நிமிடங்களுக்கு ஒன்றை வெளிப்படுத்தி கூற விரும்புகிறேன். அந்த சோதனையின் போது சாத்தான் 3 பெரிய தாக்குதல்களை நடத்தினான். கவனியுங்கள், எப்பொழுதுமே அவைகள் 3 இருந்து வருகிறது. அதை மறந்து விடாதீர்கள். புரிகிறதா? அவன் மேலிருந்து கீழ் வரைக்கும் 3 தாக்குதல்களை செய்தான். அவனால் முடிந்தவரை அவரை மேற்கொள்ள பார்த்தான். ஆனால் அவரோ வார்த்தையாயிருக்கிறார். ஆமேன். அவர் எதை உபயோகித்தார்? வார்த்தையாகிய தம்மையே. சாத்தான் 3 பெரிய தாக்குதல்களை அவர் மேல் நடத்தினார். ஆனால் அவர் அவைகளை வார்த்தையினால் சந்தித்தார். அவன் நிகழ்த்தின ஒவ்வொரு தாக்குதலையும் அவன் வார்த்தையை உபயோகித்தே செய்தான். இப்பொழுது இதை கவனியுங்கள். மேலிருந்து கீழ் வரைக்கும் நடத்தினான். அவர் தம்முடைய வல்லமையை உபயோகிக்க வேண்டும் என்பதற்காகவே அவன் முதல் தாக்குதலை நடத்தினான். அவர் வார்த்தை என்று அவர் அறிந்திருந்தார். அவருடைய ஸ்தானத்தை அவர் அறிந்திருந்தார். அவர் அறிந்திருந்தார் என்று நம்புகின்றீர்களா? நான் மனுஷகுமாரன் என்று அவர் அறிந்திருந்தார். அவர் தம்முடைய ஸ்தானத்தை அறிந்திருந்தார். அவர் தம்மை போஷிப்பதற்கென தமக்கு இருந்த வல்லமையை தம்மீதே உபயோகிக்க வேண்டும் என்று சாத்தான் எண்ணினார். அவர் பசியாயிருந்தார். ஒரு மனிதன் பசியாய் உள்ள போது அவன் கிட்டத்தட்ட எதை வேண்டுமானாலும் செய்வான். அவன் திருடுவான், கொள்ளையடிப்பான், பிச்சை எடுப்பான், கடன் வாங்குவான், எதையும் செய்வான். புரிகிறதா? அவருக்கோ அந்த பசி உண்டாயிருந்தது. செயங்கொள்வதற்கென அவருக்கு அளிக்கப்பட்டிருந்த வல்லமையை அவர் தம்மீதே உபயோகிக்க வேண்டும் என கருதி சாத்தான் தன் முதலாம் பெரிய தாக்குதலை நிகழ்த்தினான். அவரோ அதை தமக்கென உபயோகிக்கவில்லை. இல்லை, அவர் பிறருக்காகவே அதை உபயோகித்தார். அது உண்மை. அவர் பிறருக்காகவே அதை உபயோகித்தார், தமக்காக அல்ல. அது அவருக்காக அளிக்கப்படவில்லை. வேண்டுமானால் அவர் அதை தமக்காக உபயோகித்திருக்கலாம், நிச்சயமாக அவ்வாறு செய்திருக்கலாம். ஆனால் பிசாசு உங்களை எப்படி பிடிக்கிறான் என்று பார்த்தீர்களா? நீங்கள் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். இயேசு பிதாசைய கூறினவர்களுக்கு மாத்திரம் செவி கொடுத்தார். அது உண்மை. அவர் கூறினார், ஏன் பிசாசு அவர் தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது என்றான். அதற்கு அவரோ, ஆம், ஆனால் இப்படியும் கூட எழுதியிருக்கிறது என்றார். பார்த்தீர்களா? அங்குதான் காரியம். புரிகிறதா? அவர் யார் என்பதை அறிந்திருந்தார். சாத்தான் அவ்வாறு கூறினான். எழுதப்பட்டதை காட்டிலும் ஆழமான கருத்து அதில் உள்ளது. புரிகிறதா? அது பரிசுத்த ஆவியின் ஏவுதல். பருப்போ கொட்டையின் உள்ளேதான் உள்ளது. நீங்கள் பாருங்கள், அதுதான் அதன் முக்கியமான பாகம். அவர் அதை செய்திருக்கலாம் என்றாலும் அவரோ அதை ஒருபோதும் செய்யவே இல்லை. ஆனால் சாத்தானின் ஆலோசனைகளுக்கு அவர் ஒருபோதும் கவனம் செலுத்தவே இல்லை. இப்பொழுது இங்கு ஒரு நல்ல காரியம் உள்ளது. பார்த்தீர்களா? சில சமயத்தில் சாத்தான் உங்களை ஆட்கொள்ளக்கூடும். அப்பொழுது நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்வதாக நீங்கள் எண்ணும் போது, அவன் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கூறும் போது, நீங்கள் அதில் விழுந்து போவீர்கள். ஆமையா, அவன் நிச்சயம் அவ்வாறு செய்யக்கூடும். இப்பொழுது நம்முடைய சகோதரிகளை நாம் உதாரணமாக எடுத்துக் கொள்வோம். அவர்கள் அழகா இருக்கிறார்கள். சாத்தான் உங்களை ஒரு நிலையை அடையும்படி செய்துவிட்டு, நீங்கள் உங்களுடைய தலைமுடியை வளரவிட்டு அதையோ நீங்கள் உணராமல் இருக்கலாம். அதுவோ உங்களுக்கு மிகவும் அழகாக காணப்படலாம். பிறகு முதலாவது காரியம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் மற்றவர்களை காட்டிலும் அழகானவர்கள் என்னும் சிறிது கர்வம் உங்களுக்கு வந்து விடுகிறது. ஆண்களாகிய உங்களில் சிலரும் கூட. நான் என்ன கூறுகிறேன் என்று புரிகிறதா? பார்த்தீர்களா? தேவனுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் புரியும் செயல்களையே அவன் தெரிந்து கொண்டு தவறான எண்ணங்களை உங்களுக்குள் நுழைக்க பார்ப்பான். அது உண்மை. பாருங்கள், அதை நீங்கள் ஜெயங்கொள்ள வேண்டும். நீங்களோ தேவனுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு குறிக்கோள் உண்டு, அதுதான் இயேசு கிறிஸ்து. அதற்கு புறம்பே உள்ள எந்த காரியமும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை. அந்த குறிக்கோள் அவராயிருக்க வேண்டும். அதன் பின்னர் இரண்டாவதாக உங்களுடைய குடும்பத்திற்கானதாக இருக்க வேண்டும். அதன் பின்னர் மூன்றாவது உங்களுக்கானதாக இருக்க வேண்டும். ஆனால் முதலில் தேவனுக்காக, அடுத்தது உங்களுடைய குடும்பத்திற்காக, அதற்கு அடுத்ததே உங்களுக்கானதாக இருக்க வேண்டும். நீங்களோ மூன்றாவது என்ன இருக்கிறீர்கள்? அதுவே பாதையின் முடிவாய் உள்ளது. உங்களை கடைசியில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவர் அப்படித்தான் செய்தார். அவர் என்ன செய்திருக்க முடியும் என்று பாருங்கள். அவரோ, நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்புவார் என்றார். அவர்களில் ஒருவனால் அப்பொழுது இந்த உலகத்தையே அழித்திருக்க முடியும். மேலும் அவர், என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல, அது பரலோகத்துக்குரியது என்றார். அங்குதான் காரியம். புரிகிறதா? அவரால் அதை செய்திருக்க முடியும். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. பார்த்தீர்களா? அவர் செய்ய முடிந்திருக்கும் என்றாலும் அவர் சாத்தானின் ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்கவில்லை. இப்பொழுது நீங்களோ ஜனங்கள் இவ்வாறு கூட கேட்டிருக்கிறீர்கள், தெய்வீக சுகமளிப்பவர் ஒருவர் இருப்பதாக நீங்கள் நம்பினால், நீங்கள் தெய்வீக சுகமளிப்பவர் என்றால் நீங்கள் போய் தெய்வீக சுகமளிப்பவரை கொண்டு வாருங்கள். என்னிடம் வியாதியாய் உள்ள ஒருவர் இருக்கிறார், அவர் சுகமளிக்கிறாரா என்று நான் காண விரும்புகிறேன். அதே பிசாசை பார்த்தீர்களா? அவன் உங்களுக்கு ஆலோசனை கூற முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். நீங்கள் தேவனுக்கு செவி கொடுப்பதற்கு பதிலாக அவருக்கு செவி கொடுக்கும்படி முயற்சி செய்கிறான். ஆனால் உண்மையான தேவனுடைய ஊழியக்காரன் எவனும் பிதா என்ன சொல்கிறார் என்பதற்கு முதலாவதாக செவி கொடுப்பான். புரிகிறதா? அந்த ஸ்டார்ஸ்லவ் குழந்தையை போல் அவர்களோ இங்கு அனுப்பிய போது, அதாவது திருமதி ஸ்டார்ஸ்லவ், சகோதரன் பிரணாம் அவர்களே, நான் ஜெர்மானியிலிருந்து பேசுகிறேன் என்றார். அங்கு ஒரு அமெரிக்க ராணுவம் இருந்தது. ஒரே நாளில் என்னை ஜெர்மானிக்கு கொண்டு சென்று திரும்பி கொண்டு வர அவர்களுடைய ஜெட் ஆகாய விமானம் ஒன்று காத்திருந்தது. அவருடைய கணவரோ ஒரு ராணுவ போதகராயிருந்தார். அவர்களுடைய குழந்தை மரித்து விட்டது. தாயோ கதறி அழுது, இதை கேளுங்கள், ஒரு ஸ்திரீ அன்று காலை இறந்து போன அவளுடைய குழந்தையை தன் கரங்களில் ஏந்தி கொண்டு வந்திருந்தாள். சகோதரன் பிரணாம் அவளிடம் நடந்து சென்று இறந்த குழந்தையின் மேல் தன் கரங்களை வைத்த போது அது உயிர் பெற்றதை நான் அங்கு நின்று பார்த்தேன் என்று கூறினாள். மேலும் அவள், சகோதரன் பிரணாமே, இது என் குழந்தை என்றாள். அவளுடைய குடும்பத்தில் அதுவரை மரணமே சம்பவித்ததில்லை. புரிகிறதா? இக்குழந்தையோ ஒரு காலை வியாதிப்பட்டு அன்று பிற்பகலே இறந்து போய்விட்டது. அப்பொழுது அங்கு எல்லோருமே சுற்றி நின்று கொண்டு குழந்தை உயிரோடு எடப்போகிறது என்று எல்லோருமே அதே விதமாக தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது நானோ, சகோதரி ஸ்டார்ஸ்லவ் அவர்களே, அது மிகவும் நல்லது, ஆனால் பிதா என்ன சொல்லுகிறார் என்று நான் பார்க்கட்டும் என்று கூறினேன். அதன் பின்னர் நானோ காட்டிற்கு சென்று ஜெபம் செய்தேன். நான் அடுத்த நாள் காலை திரும்பி வருவதற்குள் அவள் 2-3 முறை தொலைபேசியில் கூப்பிட்டு விட்டாள். ஒன்றுமே தெரியவில்லை. மருத்துவரோ அவளிடத்தில், சரி பெண்மணியே, அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால் குழந்தையின் சடலத்தை மருத்துவமனையிலிருந்து எடுத்துச் செல்ல நாங்கள் விடமாட்டோம். அது இங்கேயே இருக்கட்டும், நீங்கள் இங்கேயே இருக்கலாம், அதனால் பரவாயில்லை என்று கூறினார். சகோதரன் ஸ்டார்ஸ் கிளவ் சென்று ராணுவ அதிகாரியை கண்டார். அவர்கள், நாங்கள் லட்சியமாகவே அவரை விமானத்தில் கொண்டு சென்று திரும்ப கொண்டு வருவோம் என்று கூறினார்கள். இந்த குழந்தை உயிர் பெறுவதற்காக அன்று காலை என்னை ஜெர்மானியில் உள்ள ஹெல்டர்பர்க்கு கொண்டு சென்று அந்த இரவு என்னை திரும்ப கொண்டு வர விமானமோ ஆயத்தமாயிருந்தது. நான், தேவன் நிச்சயமாக அதை செய்ய முடியும், ஆனால் அவருடைய சித்தம் என்னவென்று நாம் அறிந்து கொள்வோம் என்றேன். நான் வெளியே சென்று முழு இரவும் ஜெபித்தேன். ஒன்றும் நடக்கவில்லை. அடுத்த நாள் காலை திரும்பி வந்தேன். ஒன்றும் நடக்கவில்லை. நான் அறைக்குள் நுழைய போனேன். அங்கு நான் பார்த்தபோது அந்த ஒளி கதவின் அருகில் தொங்கிக் கொண்டிருந்தது. அப்பொழுது அவரோ, உன் கரத்தை அதன் மேல் வைக்காதே, அதை கடிந்து கொள்ளாதே, அது தேவனுடைய கரம் என்றார். அப்பொழுது நான் அவளை தொலைபேசியில் கூப்பிட்டேன். மேலும் நான், சகோதரி ஸ்டார்ஸ்லவ் அவர்களே, உன் குழந்தையை அடக்கம் செய்துவிடு, அது கர்த்தருடைய கரம், அது தேவனுடைய சித்தம். அது உயிரோடு இருந்தால் அதற்கு வேறு ஏதாவது சம்பவிக்கும். அது எங்கு செல்கிறது என்று தேவன் அறிந்துள்ள அந்த இடத்திற்கு அதை போகவிடு. இப்பொழுது நீ அதனிடம் செல்ல முடியும். அது பிழைத்தால் நீ பிழைக்க மாட்டாய். எனவே நீ அதை அந்த விதமாகவே விட்டுவிடு என்றேன். ஜெர்மானியில் உள்ள அந்த பெரிய போதகர் எனக்கு கடிதம் எழுதி, சகோதரன் பிரணாம் அவர்களே, நீங்கள் எந்த ஒன்றை குறித்தும் கூறுவதற்கு முன்பு தேவனுடைய திட்டவட்டமான தீர்மானத்துக்காக காத்திருப்பதை குறித்து உங்களை பாராட்டுகிறேன் என்றார். அதுதான் தேவனுடைய தீர்மானத்தை பற்றிக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் என்ன கூறின போதிலும் அல்லது அது என்னவா இருந்தாலும் சாத்தானின் ஆலோசனைக்கு உடன்படாதீர்கள். சாத்தான் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் கொடுக்கப்படும் தண்ணீர் ஞானஸ்தானம் சரியே என்பானால் அவன் ஆலோசனையை உதறித்தள்ளுங்கள். தேவன் வேறு விதமாக கூறியிருக்கிறார். அவரோ, நீ ஒரு நல்ல மனிதன், நீ இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ ஒரு நல்ல பெண்மணி, இதையெல்லாம் நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றால் அவருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்க வேண்டாம். வார்த்தை வேறு விதமாக கூறினால் அது என்னவா இருந்தாலும் நீங்கள் வார்த்தையோடு நிலைத்திருங்கள். பிசாசு அவர் மேல் அந்த பெரிய தாக்குதலை நடத்திய போது, பாருங்கள், அந்த உதாரணத்தை தான் இயேசு உங்களுக்கு அளித்தார். அதன் பிறகு இரண்டாம் தாக்குதல். நான் வேகமாக முடிக்க உள்ளேன். நேரம் வேகமாக கடந்து செல்வது போல் தோன்றுகிறது. அவர் மேல் நடத்தப்பட்ட அடுத்த பெரிய தாக்குதல், அவர் பிரபலமானவராக தம்மை காண்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதேயாகும். பிரபலமாக காண்பித்துக் கொள்வது என்பதோ உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை காண்பிப்பது. தேவனுடைய ஊழியக்காரரை எவ்வளவாக பாதிக்கிறது! தேவருக்கு மகிமை, அல்லேலூயா! நான் ஒரு விடுவிக்கிறவர், நான் இன்னார், புரிகிறதா? பார்த்தீர்களா? நீ தேவரை துப்பறிக்கையின் மேல் வந்து உட்கார்ந்து கொள்ளும். அப்படி செய்யும்படி அவன் அவரை சோதித்தார். இப்பொழுது நினைவிருக்கட்டும், அவர் அதை செய்யும்படிக்கு கடினமாக சோதிக்கப்பட்டார். இப்பொழுது நீர் ஜனங்களுக்கு முன்பாக ஏதோ ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் இந்த தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் நின்று அங்கிருந்து தாழ குதியும். பார்த்தீர்களா? நான் அதற்கான ஒரு வேதவாக்கியத்தை தருகிறேன். தம்முடைய தூதர்களுக்கு உண்மை கொடுத்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உண்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாக எழுதியிருக்கிறது என்றான். அவரை பெரியவராக காண்பித்துக் கொள்ள, அவருடைய அதிகாரத்தை காண்பிக்க, உண்மையான தேவனுடைய ஊழியன் எவனும் அவ்வாறு செய்ய மாட்டான். யாராகிலும் ஒருவன் தன் மார்பை குந்தி தள்ளி தன்னை பெரியவராக காண்பித்தால் அவரிடம் ஏதோ தவறு உள்ளது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இல்லை, தேவன் அதை விரும்புவதில்லை. இயேசு நமக்கு உதாரணம் காட்டியிருக்கிறார். வேண்டுமென்றால் அவர் அப்படி செய்திருக்கலாம், அவர் நிச்சயமாக அப்படி செய்திருக்கலாம், ஆனால் அவரோ அதை செய்யவில்லை. தேவனுடைய ஊழியக்காரன் எவனும் தன்னை உயர்ந்தவனாக காட்டிக்கொள்ள மாட்டான். அவன் தேவனுடைய வல்லமையை எடுத்துக்கொண்டு மற்றவரிலும் உயர்ந்தவனாக தன்னை காட்டிக்கொள்ள முயற்சிக்க மாட்டான். மோசே அப்படி செய்தது உங்களுக்கு ஞாபகம் உள்ளதா? அது நினைவிருக்கிறதா? அவனுக்கு விருப்பமான எல்லாவற்றையும் செய்ய தேவன் அவருக்கு அதிகாரம் கொடுத்திருந்தார். அவனை அவர் தீர்க்கதரிசியாக நியமித்திருந்தார். அவன் கன்மலையின் அருகில் சென்று அதை இரண்டாம் தரம் அடித்தான். அது தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமான செயலாக இருந்தது. தேவனோ அவனிடத்தில், கன்மலையிடம் பேசு, அதை மறுபடியும் அடிக்காதே, அப்படி செய்தால் முன்னடையாள மனத்தையும் கெடுத்து விடுவாய். கன்மலை ஒரு தரம் தான் அடிக்கப்பட வேண்டும் என்றார். ஆனால் அவன் அதை அடித்த போது அது குறைவுள்ளதா இருந்தது போன்று அவன் வார்த்தையை பலவீனப்படுத்தி விட்டான். ஆம், வார்த்தை தான் அவர்களோடு கூட சென்று கொண்டிருந்தது. அந்த கண்மலை வார்த்தையே, புரிகிறதா? அவன் முதலாம் தரம் கண்மலையை அடித்த போது தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடினது. அவர்கள் மறுபடியும் தாகமடைந்த போது அவர், நீ கண்மலையிடம் திரும்பி சென்று அதனிடம் பேசு என்றார். அது ஒரு தரம் தான் அடிக்கப்பட்டது. பார்த்தீர்களா? வார்த்தை குறைவுள்ளது என்றும் வார்த்தை சரியல்ல என்றும் அது மறுபடியும் அடிக்கப்பட வேண்டும் என்றும் மோசே அதனை சாட்சி பகிர்ந்து விட்டான். எனவே மோசே அங்கு சென்று கண்மலையை இப்படி அடித்து, தண்ணீரே புறப்பட்டு வா என்றான். தண்ணீரோ வரவில்லை. எனவே அவர் மறுபடியும் அதை அடித்து, தண்ணீரே புறப்பட்டு வரும்படி நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்றார். தண்ணீரோ புறப்பட்டு வந்தது. தேவனோ, இங்கே வா, இங்கு வா, நீ உன்னை மகிமைப்படுத்திக் கொண்டாய், என் வல்லமையை நீ எடுத்துக்கொண்டாய், என்னை பரிசுத்தப்படுத்துவதற்கு பதிலாக நீ உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டாய். இப்பொழுது நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் போகப் போவதில்லை. இங்கு பார், அது எப்படி காணப்படுகிறது என்று பார். ஆனால் நீ இங்கேயே மறிக்கப் போகிறாய் என்றார். ஓஹோ, என்ன மோசேயைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை என்று உங்களுக்கு தெரியும். இல்லை இல்லை, இயேசு தம்மை உயர்ந்தவராக காட்டிக்கொள்ள வேண்டும் என்னும் கட்டத்துக்கு சாத்தான் வந்தபோது அவனோ தேவாலயத்து உப்பரிக்கின் மேல் ஏறி அங்கிருந்து தாழகுதியும் என்றான். ஆமென். அவரோ உன் தேவனாகி கர்த்தரை பரீட்சிப்பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். புரிகிறதா? அந்த ஒவ்வொரு பெரிய தாக்குதலையும் அவர் வார்த்தையை கொண்டே அவனை சந்தித்தார். எந்த உண்மையான ஊழியக்காரனும் தேவனுடைய வல்லமையை கொண்டு தன்னை பெரியவராக காட்டிக்கொள்ள முயற்சிப்பதே இல்லை. அவன் அப்படி செய்தால் அவன் அப்பொழுதே அந்த வல்லமையை இழந்து விடுவான். மூன்றாம் பெரிய தாக்குதல், சாத்தான் இந்த ராஜ்யத்தை அவருக்கு அளிக்க முற்பட்டான். அவன் அப்படி செய்தான். சாத்தானோ, இந்த உலகத்தின் ராஜ்யங்களை பார்த்தீரா? இவை யாவும் என்னுடையவை, என்ன வேண்டுமானாலும் நான் அவைகளுக்கு செய்கிறேன், நான் இவைகளை உமக்கு தருவேன் என்றான். ஆனால் சிலுவைக்கு செல்லாமல் இவைகளை அவர் பெற்றுக் கொள்ளும்படி சாத்தான் முனைந்தார் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். அவர் அப்படி செய்திருந்தால் நாம் இழக்கப்பட்டிருப்போம். அவர் ராஜ்யத்தை பெற்றிருக்க கூடும், ஆனால் அவர் பின்பற்ற வேண்டிய, அதாவது அவர் திரும்ப வந்து பெற்றுக் கொள்ள வேண்டும். இப்பொழுதே அதை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர் சோதிக்கப்பட்டார். மரணமோ ஒரு கடினமான காரியமாய் உள்ளது. அவர் சுயாதீனமாக சிலுவைக்கு செல்லாமலேயே இவ்வுலக ராஜாவாகிவிட சோதிக்கப்பட்டார். ஆனால் அவர் அப்படி செய்திருந்தால் அவருடைய பிரஜைகள் மரித்திருப்பார்கள். சாத்தான் சந்தோஷமாக தன் ஆலோசனையை அவரிடத்தில் நிறைவேற்றி இருப்பான். ஆனால் அவரோ அப்பாலே போ சாத்தானே என்றார். அவர் அதை செய்யவில்லை. அவர் வந்து பாடுபட்டு கடினமான கரடுமுரடான பாதையை தெரிந்து கொண்டார். அவர் துன்பத்தின் பாதையை தெரிந்து கொண்டார். அவர் மரணத்தின் பாதையை தெரிந்து கொண்டார். இன்று காலை நாமும் அவர் தெரிந்து கொண்ட பாதையில் செல்ல ஆயத்தமாயிருக்கிறோமா? நாம் மறிக்க சுத்தமாயிருக்கிறோமா? நம்மை தேவனிடத்தில் ஒப்புவித்து உலகத்தையும் மற்றவைகளையும் புறக்கணித்து அவரை சேவிக்க சித்தமாயிருக்கிறோமா? பார்த்தீர்களா? இப்பொழுது அவரோ அதை செய்யவில்லை. சாத்தானோ அதை அவருக்கு மனப்பூர்வமாக அளிக்க ஆயத்தமாயிருந்தார். ஆனால் அவரோ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு சோதிக்கப்பட்ட போதிலும் அவர் நமக்காக ஜெயம் கொண்டார். எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் சகல சோதனைகளையும் சகித்தார். புரிகிறதா? அவர் அப்பொழுதே ராஜ்யத்தை பெற்றுக் கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் அவர் ஏன் மற்ற பாதையை தெரிந்து கொண்டார்? நாம் வந்து அவருடன் இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஆகும். அவர் அவ்வளவு பெரிய கிரயத்தை அதற்காக செலுத்தி இருக்கும் போது அதை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது எவ்வளவு அற்பமான செயல்! எப்படியும் இங்கு ஒன்றுமில்லை என்பது நினைவிருக்கட்டும். நீங்கள் 100 ஆண்டு காலம் உயிர் வாழ்ந்தாலும் முடிவில் எங்கே போகப் போகிறீர்கள்? உங்களுக்கோ மனநிலை கோளாறு ஏற்படுகிறது. உங்களுக்கு வயதாகி நடுக்க உண்டாகி ஊனமடைகின்றீர்கள். அங்குதான் நீங்கள் வந்தடைகின்றீர்கள். அதுதான் அதன் முடிவு. நீங்கள் இப்பொழுதே வந்து அந்த காரியத்தை ஜெயங்கொள்ளுங்கள். அதை எப்படி செய்வீர்கள்? வார்த்தையினால். வார்த்தை எதை உரைக்கிறதோ அதையே நீங்கள் செய்யுங்கள். தாழ்மையாக நடவுங்கள். இயேசுவின் முன்னிலையில் வாழுங்கள். அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் சகலத்தையும் சகித்தார். நமது பொல்லாத சந்ததியை எவ்வாறு ஜெயங்கொள்ள வேண்டும் என்பதற்கு அவர் நம்முடைய உதாரணமாக அவர் தமது பொல்லாத சந்ததியை ஜெயங்கொண்டார். அவர் இவ்வுலகிற்கு வந்தபோது எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு அவிசுவாசம் நிலைத்திருந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் அது அவரை சிறிதேறும் தொல்லைப்படுத்தவில்லை. அவர்களோ அவரை தேவன் என்று அழைப்பதற்கு பதிலாக விசாசி என்றும் மற்றும் பல்வேறு பெயர்களால் அழைத்த போதிலும் அது அவரை சிறிதேறும் தொல்லைப்படுத்தவில்லை. அவருக்கு ஒரே ஒரு குறிக்கோள் மாத்திரமே இருந்தது, பிதாவை கனமண்ணுதல், வார்த்தையை காத்துக் கொள்ளுதல். வார்த்தையே தேவன். அவர் ஒரே சிந்தையை உடையவராயிருந்தார். நாம் சில சமயங்களில் திரும்பி போகும்படி சோதிக்கப்படுகிறோம். உங்களில் அநேகருக்கு ஸ்தாபனங்களுக்கு திரும்பி சென்று அங்கு சேர்ந்து கொள்ளும்படியாக சோதிக்கப்படுகிறீர்கள். ஏனெனில் முழு உலகமும் உங்களை பார்த்து நீங்கள் எந்த ஸ்தாபனத்தை சேர்ந்தவர்கள், நீங்கள் எந்த சபையுடன் தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறது. ஆகவே அதை செய்யும்படிக்கு நாம் சோதிக்கப்படுகிறோம். எல்லோருமே அப்படித்தான். நமது சகோதரிகள் திரும்பி சென்று மற்ற சபைகளோடு, அசம்பிளிஸ் அல்லது சர்ச் ஆஃப் காட் அல்லது அவைகள் ஏதாகிலும் ஒரு சபையை சேர்ந்து கொண்டு பெந்தேகோஸ்தினராக இருந்து அதே சமயத்தில் தலைமுடியை கத்தரித்துக் கொண்டு ஏறக்குறைய உங்கள் விருப்பத்திற்கேற்ப உடையுடுத்துக் கொள்ளும்படிக்கு சோதிக்கப்படுகின்றனர். புரிகின்றதா? நீங்கள் திரும்பி சென்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பொல்லாத சந்ததியினிடையே பிரபலமாக இருக்கும்படிக்கு சோதிக்கப்படுகிறீர்கள். இதுவே நம்முடைய நாட்களில் உள்ள மிகப்பெரிய பாவமாக உள்ளது. லவோதிக்கேயாவை பற்றி வேதம் கூறியுள்ளது போல உலக பற்று நம்முடைய ஜனங்கள் மத்தியில் இருப்பதே மிகப்பெரிய பாவமாகும். அது உலக பிரகாரமாக திரவிய சமணன் என்றும் தனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லிக்கொண்டு அது நிர்வாணமாயும் நிர்பாக்கியம் உள்ளதாயும் பரிதவிக்கப்படத்தக்கதாயும் குருடாகவும் இருப்பதை அறியாமல் இருக்கிறது. அதுதான் நமது நாளின் பாவமாய் உள்ளது. தேவனுடைய வார்த்தையை அதற்கு விரோதமாக அரைக்குவதை நீங்கள் கேட்டு நீங்கள் வேறொரு பாதையில் செல்லும் போது நீங்கள் உலகத்துக்கோ பிரபலமற்றவர்களாக காணப்படுகிறீர்கள். நீங்கள் திரும்பி செல்லும்படிக்கே சோதிக்கப்படுகின்றீர்கள். எனக்கு தெரியும், நீங்கள் திரும்ப திரும்ப அதே இடத்திலே கூறி வந்திருக்கிறீர்கள். நீங்களோ எல்லா நேரத்திலும் அதையே கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நான் அறிவேன். இவைகளை குறித்து நான் திரும்ப திரும்ப கூறுவதனால் உங்களுக்கு என் மேல் சலிப்பு தோன்றுகிறது என்பதையும் நான் அறிவேன். ஆனால் நீங்களும் கூட செய்வதை நான் காணும் போது எனக்கும் சலிப்புண்டாகிறது, அது உண்மை. இந்த பாவத்தை குறித்தே உங்களிடம் நான் கூற முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் எதற்காக அதை திரும்ப திரும்ப கூறுகின்றீர்கள் என்று கேட்கலாம். அப்படியானால் அதை செய்வதை நிறுத்திவிடுங்கள். வார்த்தையினால் உங்கள் ஜீவனை காக்கவே நான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். நானும் கூட களைப்படைந்து விடுகிறேன். எனவே சீர்படுத்திக் கொள்ளுங்கள். அதுவோ ஒரு பாவமாய் உள்ளது. அவ்வாறு செய்யக்கூடாது. ஆமையா, நாம் இந்த காரியங்களை ஜெயங்கொள்ள வேண்டும். நாம் உலகத்தின் காரியங்களான அவைகளால் சோதிக்கப்படுவோம் என்று எதிர்பார்க்கிறோம். நீங்கள் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூர்ந்தால் உங்களிடத்தில் தேவனின் அன்பில்லை என்று இயேசு கூறினார். இப்பொழுதோ இதை கூறி நாம் முடிப்போம். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு ஒரு பலன் உண்டு. நான் இங்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு வாசிக்கட்டும். உங்கள் வேதாகமத்தில் திருப்புங்கள். நாம் வெளிப்படுத்தல் 3:2 அதிகாரத்துக்கு திரும்பிச் செல்வோம். இப்பொழுது ஜெயங்கொள்ளுதலை குறித்து நான் பேசிக் கொண்டிருந்த அனைத்தையுமே இங்கே கவனியுங்கள். இப்பொழுது உங்களையே நோக்கி பாருங்கள். ஆவிக்குரிய நிலை கண்ணாடியில் உங்களை பரிசோதித்து பார்த்து நீங்கள் ஜெயங்கொண்டீர்களா என்பதை பாருங்கள். இப்பொழுது எபேசு சபையின் தூதருக்கு கொடுக்கப்பட்ட முதல் செய்தி, அவர் என்ன கூறினார் என்று நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 2:7 இதுவே அந்த சபை காலத்துக்கானதாக இருக்கிறது. அவர்கள் என்ன செய்தார்கள் என்று அவர்களிடம் கூறி அவர்கள் ஆவியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டார்கள் என்றார். 7 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ தனிப்பட்ட நபர், சபைக்கல்ல. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவவிருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். பார்த்தீர்களா, எபேசுவில் உள்ள ஜெயங்கொண்டவர்கள். இப்பொழுது அடுத்தது சிமர்னாவா இருந்தது. இப்பொழுது அதிலிருந்த ஜெயங்கொண்டவர்கள், இதை நாம் கேட்போம். இப்பொழுது 11 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் 2 மரணத்தினால் சேதப்படுவதில்லை. புரிகிறதா? அவர்கள் அதை ஜெயங்கொண்டார்கள். இப்பொழுது பெர்கமுவை நோக்கி பாருங்கள். இதில் ஜெயங்கொண்டவனுக்கு என்ன அளிக்கப்பட்டது என்று நாம் கண்டறிவோம். நாம் பெர்கமு சபையில் உள்ள 17 படிப்போம். காதுள்ளவன், அது தனிப்பட்ட நபர், முழு குழுவுக்கும் அல்ல, தனிப்பட்ட நபர். அதுதான் சபையிலிருந்து வெளிவரும் மனவாட்டி. நீங்கள் பாருங்கள், சபை ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறொருவனும் அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன். அது அந்த சபையின் காலத்தில் இருந்த ஜெயங்கொண்டவனுக்கானதாய் உள்ளது. இப்பொழுது அடுத்தது தியத்தீரா. அந்த காலத்தில் இருந்த ஜெயங்கொண்டவனுக்கு என்ன அளிக்கப்பட்டது என்று நாம் கண்டறிவோம். நாம் 26 பார்ப்போம். ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவின் இடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அது உண்மை. அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். பாருங்கள், அவருடன் அவருடைய சிங்காசனத்தில் கிறிஸ்து இருப்பு கோலால் அவர்களை ஆளுவார். இதோ உள்ளது ஜெயங்கொண்ட சபை. அவருடன் கூட சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருப்பு கோலால் ஜாதிகளை நொறுக்கி போடுகிறது. இப்பொழுது சர்தை சபையை எடுத்துக்கொள்வோம். 3:5 ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அது சர்தையில் உள்ள ஜெயங்கொண்டவனுக்கானதாக உள்ளது. இப்பொழுது நாம் 12 பார்ப்போம். இப்பொழுது இது பிலதெல்பியா சபைக்கு. 12 ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அதென்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு என்ன வாக்களிக்கப்பட்டுள்ளது என்பதை கவனியுங்கள். புரிகிறதா? இப்பொழுது லவோதிகேயா, அது கடைசி சபை காலம். அதில் சில ஜெயங்கொள்ளுகிறவர்கள் இருக்க போகிறார்கள். இங்கு கவனியுங்கள். ஒவ்வொரு சபையின் காலமும் அதற்கு முன்னிருந்த சபைகளுக்கு அளிக்கப்பட்ட அனைத்தையும் சுதந்திரித்துக் கொள்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இங்கு கவனியுங்கள். இப்பொழுது இங்கே அவர்கள் இந்த வல்லமைகள் அனைத்தையும் இந்த புதிய நாமத்தையும் எழுதப்பட்டுள்ள ஒவ்வொன்றையும் மறைவான மன்னாவை புசிப்பார்கள் என்று அவர் வாக்கு பண்ணினதையும் மற்றும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட பிறகு இந்த கடைசி சபையின் காலத்தை கவனியுங்கள். வெளிப்படுத்தல் 3:21 நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆமென். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு பலன் உண்டு. லீலி புஷ்பமே, நறுக்கிக் கொண்டு மேலே வா. அது உனக்குள் இருக்குமானால் சேருமச்செல்லாவற்றையும் தள்ளிவிட்டு மேலே எழும்பி வா. ஆமையா, என் சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்கார்படிக்க அருள் செய்வேன். உங்களுக்கு தெரியுமா, ஒரு சமயம் யாக்கோபு யோவான் இவர்களின் தாய். அதை படிக்க நமக்கு நேரம் இருக்காது. யாக்கோபு யோவானின் தாய் இயேசுவிடம் வந்து அவர்களுக்காக இந்த ஸ்தானத்தை கேட்டாள். அது உங்களுக்கு தெரியுமா? அது ஞாபகம் இருக்கிறதா? ஆண்டவரே, ஒருவன் வலது பாரசத்திலும் மற்றவன் இடது பாரசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றால் அது தன்னுடைய மகன்களுக்கான ஒரு தாய்க்கு இருந்த வாஞ்சையாகும். ஆனால் கவனியுங்கள், ஆனால் அந்த இடம் முன்குறிக்கப்பட்டிருந்ததாகவே இயேசு கூறினார். அந்த சமயத்தில் அந்த இடம் அங்கிருக்கவில்லை. ஏன்? கவனியுங்கள், அது யாருக்காக வைக்கப்பட்டுள்ளதோ அவர்களுக்கு அருளப்படும். என்ன? ஒருவன் அவருடைய வலது பாரசத்திலும் மற்றவன் அவருக்கு மிக அருகாமையிலும் உட்காரப் போவது இனிமேல் ஜெயங்கொள்பவனே. புரிகிறதா? அது இன்னும், அதாவது அவர் நான் இப்பொழுது அருள மாட்டேன், என்னால் இதை அருள முடியாது, ஆனால் சோதனை ஏர்ந்த பிறகு அது அளிக்கப்படும் என்றார். ஆமேன். புரிகிறதா? என்னால் இதை இப்பொழுது அருள முடியாது, ஆனால் சோதனை ஏர்ந்த பிறகு அவர்கள் வலது பாரசத்திலும் இடது பாரசத்திலும் உட்காருவார்கள். அதற்காக முன்குறிக்கப்பட்டவித்து காத்துக் கொண்டிருக்கிறது. அது வாக்களிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படும். அது அங்கு கொடுக்கப்படும். ஆனால் சோதனையோ இன்னும் வரவில்லை. அதாவது அவன் இன்னும் ஜெயங்கொள்ளவில்லை. புரிகிறதா? அந்த ராஜ்யத்தில் அவருக்கு பக்கத்தில் வலது பாரசத்தில் ஒருவரும் இடது பாரசத்தில் ஒருவரும் உட்கார வேண்டும். அது இன்னும் யாருக்கும் அருளப்படவில்லை. பாருங்கள், அங்கு உட்கார வேண்டியவர் இன்னும் ஜெயங்கொள்ளவில்லை. சோதனை இன்னும் விழவில்லை. அது வருங்காலத்தில் விழும். நாம் கிறிஸ்துவுக்காகவும் அவருடைய வார்த்தைக்காகவும் பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். ஏனெனில் அவர் வார்த்தையாயிருக்கிறார். ஞாபகம் கொள்ளுங்கள், நாம் அவருக்காகவும் அவருடைய வார்த்தைக்காகவும் பாடுபட்டால் நாம் அவரோடு கூட அவருடைய வார்த்தையில் ஆளுகை செய்வோம். கவனியுங்கள், அவர் மரணம், நரகம், வியாதி, பாதாளம் இவற்றை ஜெயங்கொண்ட பிறகு நமக்கு திருஷ்டாந்தமாய் உள்ள அவர் ஜெயங்கொண்டு உன்னதத்துக்கு ஏறி சென்றார். அவர் ஒவ்வொன்றையும் ஜெயங்கொண்டார். அதன் பிறகு அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷருக்கு வரங்களை அளித்தார். அது பழைய ஏற்பாடாயிருந்தது. அது ஜெயங்கொண்ட பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நபரை எதிர்நோக்கி இருந்தனர். அவர் உலகில் தோன்றுவதற்கு முன்பு மரித்து விட்டனர். ஆனால் அந்த நபர் வந்தபோது அது நித்திரை அடைந்தவர்களை தடை செய்யவில்லை. ஆமென். அவர்கள் எப்படியும் இழந்து போவதில்லை. உயிரோடு இருந்தாலும் அல்லது மரித்தாலும் அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? அது தடை செய்யாது. பார்த்தீர்களா? அவர்கள் அதற்காக எதிர்நோக்கி இருந்தனர். பண்டைய காலத்தில் இருந்த யோபும் கூட அதற்காக எதிர்நோக்கி இருந்தான். அவன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் இருப்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்றான். அவன் ஒரு நீதிமான், ஒரு பரிபூர்ண மனிதன். அவன் பலி செலுத்தினான். தேவன் அவனிடம் செய்யக்கூடிய அனைத்தையும் அவன் செய்தான். அவன் அதை பயத்தோடும் மரியாதையோடும் செய்தான். அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். அதன் பின்னர் அவனை சோதிக்க சாத்தான் வந்தான். உங்களை அவன் சோதிக்க வருவது போல் அவன் என்ன செய்தான்? அவன் அங்கே உறுதியாய் நின்று கொண்டிருந்தான். அவனுடைய மனைவியும் கூட வெளியே வந்து தேவனை தூஷித்து ஜீவனை விடும், நீரோ அங்கு உட்கார்ந்து கொண்டிருப்பதை பார்க்க பரிதாபமாய் உள்ளது என்றாள். அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் என்றான். இப்பொழுது அவன் அவளை பைத்தியக்காரி என்று ஒருபோதும் அழைக்கவில்லை. ஆனால் அவன் பைத்தியக்காரி போல் பேசுகிறாள் என்றுதான் கூறினான். புரிகிறதா? அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய் என்றான். மேலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். அவன் ஜெயங்கொண்டான். அவனுடைய அண்டை விட்டார் கூறினதை அவன் ஜெயங்கொண்டான். எல்லா சபை அங்கத்தினர்களும் பெல்தாத்தும் மற்றவர்களும் கூறினதை அவன் ஜெயங்கொண்டான். பேராயர் கூறினதை அவன் ஜெயங்கொண்டான். போப்புக்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ளவர் கூறினதை அவன் ஜெயங்கொண்டான். ஸ்தாபனம் கூறினதை அவன் ஜெயங்கொண்டான். அவன் வார்த்தையின் நீதிமானாகுதலோடு நிலை நின்றான். ஆமேன். அதே சமயத்தில் அவருக்கு இருந்த எல்லாவற்றையும் அவருடைய பிள்ளைகள் உட்பட அவன் இழக்க வேண்டியதாயிற்று. அவன் சாம்பலில் உட்கார்ந்து கொண்டு ஒரு ஓட்டை எடுத்து தன் பருக்களை உரண்டிக் கொண்டிருந்தான். இருப்பினும் அவன் ஜெயங்கொண்டான். அவன் அந்த சோதனை நேரத்தில் முடிவில் வெற்றி அடைந்த போது மேகங்கள் திரண்டு வந்தன. அவன் நியாயமான ஒவ்வொன்றையும் நோக்கினான். அவன், ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும். விதை நிலத்தில் விழுந்து அழுகி போனாலும் அது திரும்ப வளர்கிறது. மனுஷனோ செத்தப்பின் ஒழிந்து போகிறான். அவன் பிள்ளைகள் வந்து அவனுக்காக துக்கிக்கிறார்கள். அவன் அதை அறியாதிருக்கிறான். அவன் எழுந்திருக்கிறதும் இல்லை. ஓ, அந்நிலையில் தான் அவன் இருக்கிறான். காரியம் என்ன? நானும் கூட ஒரு விதை. நான் ஒரு காரியமாய் உள்ளேன், அதாவது ஒரு விதை. நான் பூமிக்கடியில் செல்கிறேன், நான் எழுந்திருப்பதில்லை, நான் அங்கேயே படுத்து கிடப்பேன். ஓ, நீர் என்னை பாதாளத்தில் ஒழித்து உமது கோபம் தீர்மட்டும் என்னை மறைத்துக் கொள்ளும். நான் நியாய தீர்ப்பில் இருந்தால் எப்படி இருக்கும்? மலை முதலாய் விழுந்து கரைந்து போவோம், தண்ணீர் கற்களை குடையும் என்றான். ஓ, அவன் இப்படி சொல்லிக் கொண்டே போகிறான். அவனால் அங்கே இருந்த எல்லா திருஷ்டாந்தங்களையும் அது என்னவாய் இருந்தது என்பதையும் பார்க்க முடிந்தது. ஓ, அவனால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. சகோதரி ராஜர்ஸ், இதை பஸ்தியின் அடக்கத்தின் போது நான் பிரசங்கித்தது ஞாபகம் இருக்கிறதா? புரிகிறதா? எவ்வாறு தண்ணீர் கற்களை குடைகிறது என்றும் இவையெல்லாம் எப்படி நடக்கிறது என்றும் என்னை பாதாளத்தில் ஒழித்து என்னை ரகசிய இடத்தில் மறைத்துக் கொள்ளும். அவன் தொடர்ந்து நெருக்கிக் கொண்டே இருந்தான். அவனோ எனக்கு தெரிந்த அளவாயிருக்கும். பாவுள்ள மனுஷனாகிய என் மேலும் பரிசுத்த தேவனாகிய அவர் மேலும் தன் கையை வைத்து எனக்காக பேசக்கூடிய மத்தியஸ்தன் ஒருவனை அறிந்திருந்தால் நலமாயிருக்கும் என்றான். ஓ என்னே, அவர் அங்கே இருக்கிறார், அவர் அங்கே இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அதை செய்யக்கூடிய ஒருவர் அங்கே இருக்கிறார், அந்த ஒருவர் எங்கோ இருக்கிறார். அந்த நபரை நான் எங்கு கண்டறிய முடியும்? நான் எங்கே கண்டறிய முடியும்? அவருடைய கதவை தட்டி அவரோடு பேசுவேன். யாராவது தம்முடைய கரத்தை என் மேலும் தேவன் மேலும் வைத்து எனக்கு பேசி வழியை உண்டு பண்ண யாராவது இருந்தால் நலமாயிருக்குமே. நான் அந்த நபரை கண்டறிய கூடுமானால் நலமாயிருக்குமே. ஓ அவர் எங்கே இருக்கிறார்? அவன் தன் சபையெல்லாம் தேடினான், அவன் தன் ஸ்தாபனம் முழுவதும் தேடினான். அவனால் அப்படிப்பட்ட ஒரு நபரை கண்டறிய முடியவில்லை. அப்பொழுது திடீரென்று மேகங்கள் திரண்டு வந்தன. அப்பொழுது அந்த நபர் வருகிறதை அவன் கண்டான். ஓ அவனுடைய இருதயம் மகிழ்ச்சியால் துள்ளினது. அப்பொழுது ஏதோ ஒன்று நடந்தது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன். அப்படி ஒருவர் இருக்கிறார். ஆமென். அப்படி ஒருவர் இன்னமும் இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் இருப்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்த ஈஸ்டர் காலை என்று அவர் உயிரோடு எழுந்தபோது யோவின் சரீரம் ஒரு கரண்டி அளவு சாம்பலாக இருந்து அவன் உயிர் தேடுதலுக்காக காத்துக் கொண்டிருந்தான். அவன் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் இருந்தான். அவர் கல்லறையில் இருந்து உயிரோடு எழுந்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு யோபுவோடு நகரத்துக்குள் பிரவேசித்தார். ஓஹோ என்னே, ஆமே. அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நபருக்காக எதிர்நோக்கி இருந்தனர். அவருடைய கிருபையினால் உலகத்தின் காரியங்களின் மேல் ஜெயங்கொண்டு அவருக்குள் வந்து அவரையும் அவருடைய வார்த்தையும் தவிர மற்றெல்லாவற்றுக்கும் தங்கள் கண்களை மூடி கிறிஸ்துவுக்காக காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அவர் இரண்டாம் தரம் மகிமையில் தரிசனமாவார். தேவ எக்காலம் துடிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதில் மறுவுமாகி அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுக்கப்பட்டவரை சந்திப்போம். அவர் வரும்போது நான் ஒரு கரண்டி அளவு சாம்பலாகவோ அல்லது உயிருடனோ இருந்தால் அதனால் ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆமென். அதனால் பாதகம் இல்லை. ஏனெனில் நான் தரிசனத்தை கிரகித்துக் கொண்டேன். திரை நீக்கப்படும் போது அவரை நான் காண்பேன். அவரே ஒரு பாவமுள்ள மனிதனாகிய என் மேலும் பரிசுத்த தேவனின் மேலும் தன் கையை வைக்கக்கூடியவர். அவரே என்னுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இருக்கிறார். அவரே நான் உறுதியாக நின்று கொண்டிருக்கும் வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அவரே அந்த வார்த்தை. அவருக்கு பதிலாக அங்கிருக்கிறார். ஆமென். எனக்கு மூச்சுள்ள வரைக்கும் நான் கூச்சலிடுவேன். அவரே என் உயிர்த்தெழுதலும் என் ஜீவனமாக இருக்கிறார். மற்றெல்லா நிலமும் அவிழ்ந்து போகும் மணலே, மற்றெல்லா நிலமும் அவிழ்ந்து போகும் மணலே. அதற்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களை அவர் எடுத்துக் கொண்டது போல ஸ்தாபனத்தில் உள்ள குற்றம் கண்டுபிடிப்பவர்களை ஜெயங்கொண்டு நாம் வாழும் இக்காலத்திலும் மற்றெல்லா சபை காலங்களிலும் பிரபலமாயிருந்த எல்லா பாவங்களையும் ஜெயங்கொண்ட ஒவ்வொரு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தமானவரும் அவர் வருவார். அந்தந்த சபை காலத்தில் ஜெயங்கொண்டவர்கள் அவர்கள் எதை ஜெயங்கொண்டார்கள்? நான் ஐஸ்வர்யவான், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. ஓ நான் இதுவாயிருக்கிறேன், நான் அதுவாயிருக்கிறேன், நான் மனவாட்டி, நான் இதுவாயிருக்கிறேன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு நீ நிர்வாணியும் குருடனாயும் இருப்பதை அறியாமல் இருக்கிறாய். நான் கூறின இந்த வஞ்சகமான காலத்தை பார்த்தீர்களா? தலையோ வெட்டப்பட்டு வெண்குறிக்கலை பெற்றவர்கள் இருந்த காலம் போல் அல்ல இது. இரத்த சாட்சிகளாக மறித்து தொழுமரத்தில் கட்டப்பட்டு எரிக்கப்பட்டு கிரீடத்தை பெற்றவர் இருந்த காலம் போல் அல்ல இது. ஆனால் இதுவோ இப்பொழுது வஞ்சகமான காலம், தாங்கள் எல்லாமே என்று நினைத்துக் கொள்ளும் காலம். நல்லது, நான் ஒரு சபை அங்கத்தினன், நான் ஒரு நல்ல மனிதன், நான் ஒரு நல்ல ஸ்திரீ, நான் இதை செய்கிறேன், நான் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, இக்காலத்தில் உள்ள உலக பிரகாரமான காரியங்களை ஜெயங்கொள்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் உட்கார்வார்கள். அவர் வரும்போது எடுத்துக் கொள்ளப்படுதலில் செல்வார்கள். ஓ என்னே, அப்படியானால் நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? உலகம் என்ன கூறுகிறது என்று நாம் ஏன் கவலை கொள்ள வேண்டும்? யார் என்ன கூறினாலும் நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? மகத்தான பரிசுத்த ஆவியானவர் நமது மத்தியில் இருக்கிறார். அவருடைய அக்னி ஸ்தம்பம் நம்மை வழிநடத்துகிறது, நமக்கு வழிகாட்டுகிறது. அவருடைய வார்த்தை நமக்கு முன்பாக உபகாரப்படுத்தப்பட்டுள்ளது. அவருடைய அன்போ நம்முடைய இருதயத்தில் உள்ளது, உலகமோ பின்னால் உள்ளது. நாம் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம். நீங்கள் பைத்தியக்காரர் என்றே உலகம் எண்ணிக்கொள்கிறது. ஆனால் இயேசு சிலுவையை தனியே சுமந்து முழு உலகமும் சும்மா இருக்க வேண்டுமா? ஒவ்வொருவருக்காகவும் ஒரு சிலுவை உண்டு, எனக்காகவும் ஒரு சிலுவை உண்டு. ஊழியத்தில் 33 ஆண்டுகள் மரணம் என்னை விடுவிக்கும் அளவும் இந்த அர்ப்பணிக்கப்பட்ட சிலுவையை நான் சுமப்பேன். என் சகோதரர் என்னை புறக்கணித்து அவர்கள் என்ன வேண்டுமானாலும் கூறி என்னை புறக்கணிக்கட்டும், ஆனால் இந்த வார்த்தையின் பேரில் நான் நிற்கிறேன். இதில் மாத்திரமே நிற்கிறேன். மரணம் என்னை விடுவிக்கும் அளவும் இந்த பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலுவையை நான் சுமப்பேன். அதன் பிறகு எடுத்துக் கொள்ளப்படுதலில் வீடு சென்று ஒரு கிரீடம் தரிப்பிப்பேன். அதைத்தான் நாம் எல்லோரும் விரும்புகிறோம் அல்லவா? அதுதான் நமக்கு வேண்டும். அதுவே நமது நம்பிக்கையும் வேண்டுதலுமாய் உள்ளது. கிறிஸ்துவின் மேல் நமக்குள்ள எண்ணத்தை தவிர வேறு எண்ணங்கள் நமக்கில்லை. அவருடைய நீதியின் மேல் நாம் தனித்து நிற்கிறோம். அவருடைய வார்த்தையில் உள்ள அவருடைய நீதியின் மேல் வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசமணினார். வார்த்தை இன்றும் தன்னை ரூபகாரப்படுத்திக் கொண்டு வருகிறது. ஜெயம் கொள்வது எப்படி? வார்த்தையை, வாக்குதத்தை தாழ்மையுடன் ஏற்றுக்கொண்டு தாழ்மையாக நடப்பதன் மூலமேயாகும். மரணம் என்னை விடுவிக்கும் அளவும் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இச்சிலுவையை நான் சுமப்பேன். பிறகு வீடு சென்று ஒரு கிரீடம் தரிப்பேன். எக்காலம் துடிக்கும் போது நீங்கள் என்னை கடலில் போட்டு விடலாம், ஆனால் எக்காலம் என்னை எழுப்பிவிடும். சரி, ஒரு நாள் வீடு செல்ல போகிறேன். ஆமேன். அதுவரைக்கும் நான் கஷ்டப்பட்டு ஆமேன் இந்த சிலுவையை சுமந்து என் கண்களை ஜனங்களின் மேல் அல்ல கல்வாரியில் வைப்பேன். ஏனெனில் அவரே என்னுடைய உதாரணமாயிருந்தார். நாம் எப்படி அதை செய்ய வேண்டும் என்று அவர் காண்பித்தார். அவருடைய உதாரணத்தை நாம் அனுதினமும் மகிழ்ச்சியோடு பின்பற்றுவோம். நான் இயேசுவின் வழியின் ஒவ்வொரு அடியிலும் பின்பற்றிக் கொண்டிருக்கிறேன். நான் இயேசுவின் வழியின் ஒவ்வொரு அடியிலும் பின்பற்றிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் அதை விரும்புகின்றீர்கள் அல்லவா? ஓ, அனுதினமும் வழியின் ஒவ்வொரு அடியிலும் அவரை பின்பற்ற வேண்டும் என்று நான் எவ்வளவாக நினைக்கிறேன். நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தராகிய இயேசுவே, ஒரு மணி நேரம் 15 நிமிடங்களாக இங்கு நின்று கொண்டு உமது வார்த்தையை எடுத்து எப்படி ஜெயங்கொள்வது என்பதை குறித்து மக்களுக்கு விவரித்துக் கொண்டிருந்தேன். அது எவ்வாறு செய்யப்பட்டது என்று எங்களுக்கு நீர் கூறினீர். நீர் எங்களுக்கு கூறினது மாத்திரமல்ல, அது எப்படி செய்யப்பட்டது என்று எங்களுக்கு நீர் காண்பித்தீர். நீர் எங்களை வழிநடத்தினீர். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நீர் எங்களுக்கு காண்பித்தீர். எங்களுக்குள்ளாக வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை உறுதியாக பற்றியிருந்து ஒவ்வொரு சோதனையின் போதும் எழுதியிருக்கிறதே என்று கூறி ஆனால் தாழ்மையாயிருந்து தாழ்மையாய் நடக்க வேண்டும் என்று காண்பித்தீர். ஆகையால் உமது மூலமாய் ஏற்கனவே எங்களுடைய சத்துருவை மேற்கொண்ட உமது வல்லமையின் மூலமாய் நாங்களும் ஜெயங்கொண்டிருக்கிறோம். நாங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, விசுவாசத்தோடு தாழ்மையாய் நடந்து அதை விசுவாசித்து எங்களை அடையாளம் காண்பிக்கும் பரிசுத்தாவியை கொண்டவர்களாய் இருப்பதேயாகும். அப்பொழுது சாத்தான் விலகிச் செல்லத்தான் வேண்டும். இங்கு உருமாள்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அவைகள் வியாதியுள்ள ஜனங்களையே சுட்டிக்காட்டுகின்றன. கர்த்தாவே, அவர்கள் தேவையுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். பரிசுத்த பவுலின் சரீரத்தில் இருந்து அவர்கள் உருமாள்களையும் கச்சைகளையும் எடுத்துச் சென்று வியாதியஸ்தர்கள் மேல் போட்டதை அவர்கள் இந்த பிழையற்ற வார்த்தையில் வாசிக்கிறார்கள். அவைகள் வியாதியுள்ள ஜனங்கள் மேல் போடப்பட்டன. அப்பொழுது பொல்லாத ஆவிகள் அவர்களை விட்டு சென்றன. மகத்தான அற்புதங்களும் நிகழ்ந்தன. இப்பொழுது நீர் இன்றைக்கும் மாறாத அதே கர்த்தராகிய இயேசுவாய் இருக்கிறீர். பவுல் வார்த்தையை பிரசங்கித்து இந்த வார்த்தையை எழுதினான். அதே வார்த்தையை நாங்கள் பின்பற்ற முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அவன் பழைய ஏற்பாட்டை எடுத்து அதை மாதிரியாக காண்பித்து அது முன்னடையாளமாய் உள்ளது என்றும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு பரிபூர்ண முன்னடையாளமாய் உள்ளது என்றும் காண்பித்தான். ஓ கர்த்தாவே, நாங்கள் அந்த மாதிரியை பின்பற்றுவோமாக. எங்கள் கர்த்தர் என்ன செய்தார் என்று நாங்கள் காண்கிறோம். அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோ சென்று விட்டார்கள் என்று இன்று காலை நாங்கள் உணர்கிறோம். இயேசு உயிரோடு எழுந்தபோது அவர்களும் அவரோடு கூட சென்றார்கள். கர்த்தாவே, அவர் எக்காலத்தை துடிக்கும் போது நாங்களும் செல்வோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த நாளில் மனவாட்டி சென்று அந்த எபிரேய கூட்டத்தாரோடு ஒன்று சேர்ந்து மகிமையில் கலியாண விருந்து நடைபெறும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர்கள் காத்திருக்கிறார்கள். எங்கள் மேல் உமது இரக்கமும் கிருபையும் இருக்க வேண்டும் என்றே இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெயங்கொண்டவர்களாய் கர்த்தாவே, நாங்கள் ஜெயங்கொண்டவர்களாக இருக்க வாஞ்சிக்கிறோம். எங்களை ஜெயங்கொள்வோமாக. கர்த்தராகிய இயேசுவே, நீர் உலகத்தை ஜெயங்கொண்டீர். இன்று காலை இங்குள்ள ஒவ்வொரு நபரும் தங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாங்கள் பொறுமையுடன் ஓடும்படி செய்யும் என்றே நான் ஜெபிக்கிறேன். எங்கள் பரலோக பிதாவே, பாரமான யாவற்றையும் நாங்கள் தள்ளிவிட வேண்டும் என்று பவுல் எபிரேய புத்தகம் 12 அதிகாரத்தில் கூறியிருக்கிறார். யார் சென்றார்கள் என்றும் யார் செல்லவில்லை என்றும் யார் வெதுவெதுப்பாக பின்பற்றினார்கள் என்றும் யார் போர்க்களத்தில் முன்னிற்க சென்றார்கள் என்றும் யார் பின்னால் தங்கினார்கள் என்றும் அவன் ஏற்கனவே அநேக உதாரணங்களை அங்கே காண்பித்தான். அவன் எல்லா உதாரணங்களையும் காண்பித்தான். அதன் பின்னர் அவன் திரும்பி பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற சிறு காரியத்தையும் கூட தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் நமக்கு உதாரணமாக இருக்கிறவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று கூறினான். பிதாவே, அதை இன்று காலை நாங்கள் செய்கிறோம். இப்பொழுது நம்முடைய தலைகள் வணங்கியிருப்பதோடு உங்களை உண்மையாகவே கூர்ந்து உண்மையாகவே உண்மையாகவே கூர்ந்து பரிசோதித்து பாருங்கள். அதன் பின் உண்மையாகவே ஆழ்ந்த உத்தமத்தோடு இருங்கள். அது மாத்திரமே அவசியம். உங்களை சீர்தூக்கி பார்த்தலும் உங்கள் உத்தமமும் மாத்திரமே அவசியம். இப்பொழுது உங்களை சீர்தூக்கி பார்க்கும் போது உண்மையாகவே கவனமாயிருங்கள். கர்த்தாவே, என்னை ஆராய்ந்து பாரும், என்னை சோதித்து பாரும். எண்ணில் பொல்லாங்க ஏதாகிலும் உண்டா? இருக்குமானால் கர்த்தாவே, அதை நான் இப்பொழுதே இங்கே கீழே வைத்து விடட்டும். நான் தலைவணங்கியுள்ள இந்த இடம் உமது பலிபீடம். அதை இங்கு இப்பொழுதே வைத்து அதன் மேல் என் காலை வைத்து மிதிக்கிறேன். நான் இங்கிருந்து நடந்து செல்லும் போது அது இங்கேயே இருக்க போகிறது. உம்முடைய ரத்தத்தின் வல்லமை அதை பட்சித்து போடும். நான் ஜெயங்கொள்பவனாக இருக்க விரும்புகிறேன் கர்த்தாவே. ஏதோ ஒன்று என்னை தொலைபடுத்திக் கொண்டிருக்கிறது. இன்று காலை நான் ஜெயங்கொள்ள விரும்புகிறேன். உமது ஒத்தாசையை கொண்டே என்னால் அதை செய்ய முடியும். உம்முடைய வார்த்தையினால் அது எனக்கு கூறப்பட்டுள்ளது. கர்த்தாவே, இப்பொழுதே அதை கீழே வைக்கிறேன். நான் அதன் மீது பாதத்தை வைத்து மிதிக்கிறேன். இன்று காலை இந்த கட்டடத்தை விட்டு நான் செல்லும் போது அது தேவனுடைய வெண்மையாக்கும் திரவத்தை கொண்ட தொட்டியில் போடப்பட்டு விட்டது என்று அறிந்து இவ்விடம் விட்டு செல்கிறேன். அது இனி ஒருபோதும் நினைக்கப்படுவதில்லை. அதை இப்பொழுது நான் அறிக்கையிட்டு உமது இரக்கத்துக்காக வேண்டிக் கொள்கிறேன். நமது தலைகள் வணங்கி, நமது கண்களும் மூடி, நமது இருதயங்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் இந்நேரத்தில் அதுதான் இப்பொழுது ஆத்துமாவின் வாசல். இன்று காலை எதையாகிலும் தள்ளிவிட விரும்புகின்றீர்களா? எதையாகிலும் ஜெயங்கொள்ள விரும்புகிறீர்களா? அதை விட்டுவிட நீங்கள் கடினமாக பிரயாசப்பட்டு, ஆனால் இன்று காலையோ நீங்கள் பிரயாசப்படுவதை விட்டோய்ந்து அவர் செய்ததை ஏற்றுக்கொள்ள போகிறீர்களா? அப்படியானால் கர்த்தாவே, நான் ஜெயங்கொள்ள விரும்புகிறேன். ஒரு குறிப்பிட்ட காரியம் என்னை தொல்லைப்படுத்துகிறது என்று கூறி நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தராகிய இயேசுவே, அந்த கரங்களை நீர் காண்கிறீர். இப்போது ஒரு ஊழியக்காரனாக மரித்தோருக்கும் ஜீவனுள்ளோருக்கும் நடுவில் நின்று கொண்டிருக்கும் நிலையில் இந்த ஜனங்களையும் என்னையும் தொலைப்படுத்தும் எல்லாவற்றையும் நான் கடிந்து கொள்கிறேன். இதை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுடைய பலிபீடத்தின் மேல் வைத்துவிட்டு ஜெயங்கொண்டவர்களாக சுயாதீனமாக இன்று காலை நாங்கள் இவ்விடம் விட்டு நடந்து செல்ல வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். எங்களுடைய சகோதரிகள் இதற்கு முன்பு கிருபையை பெறாமல் இருந்தால் கர்த்தாவே, அது இப்பொழுதே அருளப்படுவதாக. எங்கள் சகோதரருக்கு கிருபை இல்லாமல் இருந்தால் அது இப்பொழுதே அருளப்படுவதாக. தாழ்மைதாமே, பிள்ளைகளுடைய தாய் கர்வம் கொள்ளாமல், அவளுக்கு தெரியும், அவள் தன் சிறு பிள்ளைகளுக்கு போதகராக இருக்கிறாள். அவளுடைய வாழ்க்கை ஒரு உதாரணமாயிருக்கிறது. தகப்பனோ தாய்க்கு உதாரணம், ஏனெனில் அவனே வீட்டின் தலைவன். தாயோ அவனை அதிகாரப்படுத்தி வருகிறாள். அவள் இனி ஒருபோதும் அதை செய்யாதிருப்பாளாக. அவனும் அவளை மிதியடியாகவே உபயோகித்து வந்திருந்தான். இனி ஒருபோதும் அதை செய்யாதிருப்பானாக. அவள் அவனுக்கு ஒரு துணையாயிருக்கிறாள். கர்த்தாவே, இதை அருளும். கர்த்தாவே, தடையாயிருக்கும் இந்த எல்லா காரியங்களும் அகற்றப்படுவதாக. பிதாவே, எங்கள் வாழ்நாளில் எஞ்சியுள்ள நாட்களில் நாங்கள் எங்களை உமக்கென்று பிரதிஷ்டை செய்கிறோம். எங்கள் வாழ்நாளின் முடிவுக்கு நாங்கள் வர வேண்டும் என்று அறிந்திருக்கிறோம். அதுவும் உடனடியாக வர வேண்டும். எனவே இக்காலை வேளையில் இந்த செய்திக்கு பிறகு இத்தருணத்தை பயன்படுத்திக் கொண்டு உம்மண்டையில் வருகிறோம். ஏனெனில் நாங்கள் வர வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தாவே, நீர் எங்களுக்காக கவலை கொள்பவர் என்பதை நான் அறிவேன். எங்கள் மேல் நீர் போதிய கவலை கொண்டு எங்களுக்காக மரித்தீர். நாங்களும் நீர் எதற்காக மரித்தீரோ அதை முன்வந்து ஏற்றுக்கொள்ள நிச்சயமாக போதிய அக்கறை கொண்டிருப்போம். கர்த்தாவே, எங்களை பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்த ஆவியினால் எங்களை புதிதாக நிரப்பும். பின்னானவைகளை, நாங்கள் ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த உளையான சேற்றை மறந்து எங்கள் உன்னத அழைப்பின் இலக்கை நோக்கி தொடர்வதற்கென பரிசுத்த ஆவி எங்கள் இருதயங்களை ஆண்டு கொள்வாராக. அங்கு எங்கள் வெளிச்சம் மிகவும் இனிதாயும் தாழ்மையாயும் பிரகாசித்து வழிபோக்கர் ஒவ்வொருவரும். இங்கு அந்த மலையின் மேல் ஒரு கிறிஸ்தவர் வசிக்கிறார். அந்த நபர், அந்த ஸ்திரீ, அந்த மனிதன் உண்மையாக தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட மலராக இருக்கிறார். அவர்கள் மிக இனிமையாயும் மிகுந்த தயவாயும் எப்பொழுதும் அன்பு கூறுகின்றவர்களாயும் இனிமையானவர்களாகவும் புரிந்து கொள்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று ஒரு அருள் புரியும். இதாவே, இதை அருளும். நாங்கள் உப்பாக இருந்து பூலோகத்திற்கு தாகம் எடுக்க அருள் புரியும். இதாவே, இதை அருளும். நாங்கள் இவ்வுலகத்தின் காரியங்களையும் இந்த ஜீவியத்தின் கவலைகளையும் ஜெயங்கொள்ளும்படி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். என்னால் முடியும். நாம் இப்பொழுது நம்முடைய கரங்களை உயர்த்துவோமாக. ரட்சகர் என்னவென்று அழைக்கிறார், சேற்றி விட்டு வெளியே வா. ஒரு உயர்ந்த வாழ்க்கைக்கு உனக்குள் இருக்கும் ஏதோ ஒன்று உன்னை அந்த வழியாய் இழுக்கிறது. அது என்ன? அது அவர். சேற்றுக்குள்ளே சிறு மலர்கள், அங்குதான் நீ ஜீவனை பெற்றிருக்கிறாய். அது உன்னை நெருக்கி ஏவுகிறது. அதுதான் சேற்றிலிருந்து மேலே வா என்று அழைக்கிறது. பின் செல்வேன், பின் செல்வேன். இப்பொழுது அதை நீங்கள் உண்மையாகவே உணர்கின்றீர்களா? இப்பொழுது உங்களுடைய கண்களை மூடுங்கள். அவர் என்னை நடத்தும் இடத்துக்கு நான் பின் செல்வேன். இப்பொழுது உங்களை அர்ப்பணியுங்கள். இப்பொழுது அதை உண்மையாகவே உணர்ந்து பாடுங்கள். அவர் என்னை நடத்தும் இடத்துக்கு நான் பின் செல்வேன். அவர் என்னை நடத்தும் இடத்துக்கு நான் பின் செல்வேன். நான் வழிநடுக அவரோடு செல்வேன். அவர் என்னை நடத்தும் இடத்துக்கு நான் இப்பொழுது அப்படியே இனிமையாய் உங்களை அங்கு கிடத்த ஞாபகம் கொள்ளுங்கள். அவர் என்னை நடத்தும் இடத்துக்கு கர்த்தாவே அதை இங்கு கடத்துகிறேன். இப்பொழுது முதல் உமக்கு பின் செல்லப் போகிறேன். நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நான் அதை விசுவாசிக்கிறேன். அவர் என்னை நடத்தும் இடத்துக்கு. நினைவிருக்கட்டும், உங்கள் வாழ்க்கை உங்களுடைய வாயின் சொற்களை காட்டிலும் உறக்க சாட்சியிடும். நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை உங்கள் பேச்சை காட்டிலும் அதிகமாக ஜனங்களிடை நிரூபிக்கும். நான் வழி எங்கு வழி நெடுக அவரோடு செல்வேன். இப்பொழுது ஆழ்ந்த உத்தமத்துடனும் முழு இருதயத்தோடும் உங்களை பிரதிஷ்டை செய்யுங்கள். நீங்கள் ஜபம் செய்ய அனுமதிக்கப்படுவது ஒரு கால் இதுவே கடைசி முறையாக இருக்குமானால் அப்படி ஒரு கால் இருக்கக்கூடும். அவ்வாறு இருக்காது என்று நான் நம்புகிறேன். ஒரு கால் இருக்கலாம். ஆகையால் இப்பொழுது நிச்சயமுடையவர்களாக இருங்கள். உண்மையில் நிச்சயமுடையவர்களாக உண்மையாகவே நிச்சயமுடையவர்களாக இருங்கள். ஒரு நாள் கதவு அடைபடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அப்பொழுது எல்லாம் முடிந்துவிடும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அவர் உங்களுக்கு அங்கு அளித்த எல்லா மகிமையை குறித்தும் அவர் செய்துள்ள ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் சிந்தித்து பாருங்கள். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே, நான் விசுவாசிக்கிறேன். நீரே என்னுடைய ஜெயம் கொண்டவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் உம்முடன் நடக்கிறேன் கர்த்தாவே. நான் உம்முடன் நெருங்கியிருந்து நீர் எங்கேயோ அங்கே நானும் இருக்க விரும்புகிறேன். பிதாவே, நாங்கள் எடுத்துக் கொள்ளப்படும் போது நாங்கள் என்னென்றைக்கும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று நீர் எங்களுக்கு கூறியிருக்கிறீர் என்பதை நினைவு கூறுகிறோம். அவர் இப்பொழுது எங்களுடன் நடந்து கொண்டிருக்கும் போது அவரை ஒரு கனநேர கண்ணோட்டமாகவே காண முடிகிறது. ஆனால் அப்பொழுதோ நாங்கள் அவர் எங்கள் மத்தியில் இருக்கிறார் என்று அறிந்திருப்பது எவ்வளவு பெரிய காரியமாயிருக்கும். நாங்கள் என்னென்றைக்கும் அவரோடு கூட இருக்கப் போவது எப்படிப்பட்டதாயிருக்கும். நாங்கள் எங்களுடைய நடவடிக்கைகள் அனைத்திலும் மிகவும் பிரியங்கொண்டிருக்கிறோம். நாங்கள் வெளியே போய் ஒரு குதிரை சவாரி செய்கிறோம். நாங்கள் அங்காடிக்கு சென்று பொருட்களை வாங்குகிறோம். நாங்கள் வேட்டைக்கும் மீன் பிடிக்கவும் இல்லை என்றால் எங்களுக்கு என்னவெல்லாம் இன்பம் தருகிறதோ அவைகளை செய்கிறோம். ஆனால் ஓ, சபையானது திறக்கப்படும் போது எங்கள் கர்த்தரை நாங்கள் சந்திக்க விரும்புகிறோம். அதுவே எல்லா காரியத்திலும் மகத்தானதாயிருக்கிறது. ஆகையால் என்னென்றைக்கும் கர்த்தருடனே கூட இருந்து அவருடன் அவருடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்போம். என்றென்றைக்கும் அவரோடு இருப்போம் என்று அவர் எங்களுக்கு வாக்களித்ததை எண்ணி பார்க்கிறோம். ஓ தேவரே, நாங்கள் தாழ்மையுடன் தலைகளை வணங்கி அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது உங்களுடைய ஒவ்வொரு பாரத்தையும் ஒவ்வொன்றையும் இங்கு கீழே வைக்க முடியும் என்று நீங்கள் உணர்கின்றீர்களா? உங்களால் இப்பொழுது அதன் மேல் அதற்கு மேலாக நடந்து செல்ல முடியுமா? நீங்கள் அவ்வாறு செய்ய முடியும் என்றால் உங்கள் கரங்களை உயர்த்தி தேவனுடைய கிருபையினால் இந்த சோதனையை நான் கீழே வைக்கிறேன். நான் இனிமேல் அதற்கு போராட மாட்டேன். நான் அவருடைய கரத்தை பற்றி பிடித்துக் கொண்டு நடந்து செல்ல துவங்கப் போகிறேன் என்று கூறுங்கள். சகோதரன் பிரணாம் அவர்களே, நான் போராடி இருக்கிறேன். நான் புகைப்பிடிப்பதை விட்டுவிட முயற்சி செய்தேன். என் தலைமுடியை வளர்க்க நான் முயற்சி செய்தேன். நான் இதை செய்ய முயற்சித்துள்ளேன். நான் செய்த அதாவது சகோதரன் பிரணாமே, நான் கடினமாக முயற்சித்திருக்கிறேன். என்னால் அதை செய்ய முடியவில்லை என்று கூறுங்கள். இனிமேல் அவ்வாறு செய்ய முயற்சி செய்யாதீர்கள். அவருடைய கரத்தை மாத்திரம் பற்றி பிடித்துக் கொண்டு பிதாவே, நீர் என் கரத்தை சட்டைக்கைக்குள் நுழையும் என்று கூறுங்கள். புரிகிறதா? என் கரத்தை நான் உம்மிடம் கொடுக்கப் போகிறேன். கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்த்து நான் நடக்கப் போகிறேன் என்று கூறுங்கள். அப்பொழுது அது சம்பவிக்கும். அது உங்களை ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக மாற்றும். நீங்கள் உண்மையான ஒரு கிறிஸ்தவராக இருப்பீர்கள். நான் இன்றிரவு உங்களை காணும் வரைக்கும் தேவன் தாமே உங்களிடத்தில் அன்பு கூர்ந்து உங்களோடு கூட இருப்பாராக. நீங்கள் என்னுடைய சுவிசேஷத்தின் பிள்ளைகளாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது கலைந்து செல்வதற்காக நான் உங்களை உங்கள் போதகரான சகோதரன் ஆர்மன் நெவில் அவர்களிடத்தில் திரும்ப அளிக்கிறேன்.